السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله جل عن الشبيه والنظير والمثيل. ذلكم الله ربكم لا إله إلا هو خالق كل شيء فاعبدوه وهو على كل شيء وكيل. وأفضل الصلاة وأزكى السلام على سيدنا وحبيبنا وشفيعنا وقدوتنا وقرة أعيننا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين ومن استنهج منهجهم بإحسان إلى يوم الدين. أما بعد، அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே இனிய சிறார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் அவனின் ஒரு இபாதத்திலே இன்றிரவு ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான். அவனின் ஒரு வீட்டிலே அதுபோல அல்லாஹ் தஆலா நம் எல்லோரையும் அவனின் தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடியிருக்கக்கூடிய சூனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்போடு வாழுகிறோம் என்றால் அன்பு நம்மை மறு உலகிலும் வாழச் செய்யும். இந்த உலகத்திலே நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செலுத்தி வாழுகிறோம் என்றால் நாம் மறுமையிலும் அன்பு செலுத்தப்படுவோம். உலகத்திலே ஒருவர் மற்றவரை அன்போடு பார்க்கிறார், ஒருவர் மற்றவரை நேசிக்கிறார் என்றால் அப்படி ஒருவர் மற்றவரை அன்போடு நேசித்தவர்களை அல்லாஹ் தஆலா மறுமையில் என்ன செய்வான் தெரியுமா? ஒளியினால் ஆன மேடைகளில் அமர வைப்பான். ஒளியால மேடைகள் இருக்கும். அந்த மேடைகளில் அல்லாஹ் தஆலா உலகத்தில் ஒருவர் மற்றவரை அன்போடு பார்த்ததனால் அந்த மனிதர்களை அமர வைப்பான். அப்படியான கூட்டத்திலே அல்லாஹத்தாலா நம்மை சேர்த்துக் கொள்வானாக. நாங்கள் எல்லாம் ஒருவர் மற்றவரை அன்போடு பார்க்க பழக, ஒருவர் மற்றவருக்கு அன்பு செலுத்த, சிறியவர் பெரியவர்களுக்கும் அது போல, பெரியவர் சிறியவர்களுக்கும் அது போல நாம் ஈடுபடு அன்பில் ஒரு ஈடுபாடு வேண்டும். அந்த அன்புதான் நான் உங்களிடத்திலே வருவதற்கு காரணம் என்று சொல்லலாம். இல்லை என்றால் இந்த இரவிலே இவ்வளவு தூரம் எனக்கும் வேறு அமல்களிலே ஈடுபடுவதற்கு உரிய சோழி இருந்த போதிலும் கட்டாயம் வர வேண்டும் என்று விடாப்பிடியாக இந்த ஊரின் நிர்வாகிகள் பெரிய மனிதர்கள் அழைத்ததனால் வந்தேன் என்றால் வெறும் அழைப்புக்காக போவதென்றிருந்தால் எத்தனையோ இடங்களுக்கு நான் போயிருக்கலாம். இந்த முதலைப்பாளி மக்களை அன்போடு பார்க்கிறேன், அவர்களை நேசிக்கிறேன் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த அன்புதான் என்னை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. எனவே நான் உங்களை நேசிக்க, நீங்கள் என்னை நேசிக்க, அல்லாஹுத்தாலா என்னையும் உங்களையும் ஒருவர் மற்றவரை அல்லாஹுக்காக வேண்டி நேசித்ததற்காக வேண்டி அவன் கொடுக்கிற உயர்ந்த அந்தஸ்தாகிய நேசர்களை ஒளியினால் ஆன மிம்பர்கள் மேடைகளில் அமர வைத்து அல்லாஹுத்தாலா கண்ணியப்படுத்துவான். அந்த கண்ணியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. அன்பு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை கசந்து போய்விடும். அன்பு இல்லை என்றால் நாம் எல்லாம் அந்நியப்பட்டு போவோம். அன்பு இல்லை என்றால் ஒருவர் மற்றவரின் முகம் பார்க்க மாட்டோம். அன்பு இல்லை என்றால் ஒருவர் மற்றவரோடு கைகோக்க மாட்டோம். அன்பு இல்லை என்றால் ஒருவர் மற்றவரின் கரம் பிடிக்க மாட்டோம். இப்படியான அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை அல்லாஹ்வுத்தாலா எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. உலகத்திலே ஒருவர் மற்றவருக்கு அன்பு காட்டுகிற நிலை ஏற்பட வேண்டி இருக்கிறது. இரத்தம் ஓட்டுவது இல்லாமல் போக வேண்டும், கொள்ளையடிப்பது இல்லாமல் போக வேண்டும், குளிபறிப்பது இல்லாமல் போக வேண்டும், களவெடுப்பது இல்லாமல் போக வேண்டும், காட்டிக் கொடுப்பது இல்லாமல் போக வேண்டும், கூட்டிக் கொடுப்பது இல்லாமல் போக வேண்டும், முறைத்து பார்ப்பது இல்லாமல் போக வேண்டும். இவையெல்லாம் இல்லாமல் போக வேண்டும் என்றால் அன்பு மட்டும் தான் அதனை கொண்டு வரலாம். இது இல்லாமல் போக வேண்டும் என்றால் அன்பினால் மட்டும் தான் அதனை சாதிக்கலாம். எனவே தான் அல்லாஹ்வுத்தாலா அன்பை மிக முக்கியமான ஒன்றாக சொல்லியிருக்கிறார். அந்த அன்போடு நானும் நீங்களும் இன்றிரவு ஒன்று சேர்ந்திருப்பது போல அல்லாஹ்வுத்தாலா என்னையும் உங்களையும் கடைசி வரைக்கும் அன்போடு வாழ்வதற்கு தௌஃபிக் தருவானாக. அந்த துஆவோடு அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, நம்முடைய இந்த நாள் ஒரு சிறந்த நாள். நம்முடைய இந்த நாள் ஒரு சிறந்த நாள். இந்த நாளின் சிறப்பை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லும் போது சொன்னார்கள், சையிதுல் வசையிதுல் அய்யாமி யௌமுல் ஜும்ஆ என்றார்கள். நாட்களில் தலையானது வெள்ளிக்கிழமை என்றார்கள். நாம் இருப்பது இப்பொழுது வெள்ளிக்கிழமையில், நாம் இப்பொழுது இருப்பது வெள்ளிக்கிழமையில். இந்த வெள்ளிக்கிழமை இரவில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே சஹாபி சொல்லும் போது சையிது ஷுஹூரி ரமபான் என்றார்கள். மாதங்களில் தலையானது ரமபான் என்றார்கள். எனவே மாதங்களில் தலையான மாதம் ரமபானிலே, நாட்களில் தலையான நாள் வெள்ளிக்கிழமையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் தலைவர்களுடைய கூட்டத்திலே சேர்த்துக் கொள்வானாக. என்னையும் உங்களையும் தலைமைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற அதே வேளை, தலைமைகளை மதித்து நடக்கிற அதே வேளை, நமக்கும் உங்களுக்கும் தலைமைகளை தந்தும் கௌரவிப்பானாக. உயர் மரியாதைகளை அல்லாஹு தஆலா தருவானாக. அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, உலகத்திலே மனித வாழ்க்கை இருக்கிறதே, அல்லாஹு தஆலா எண்ணி விடக்கூடிய சில மூச்சுகளாக வைத்திருக்கிறார். ஒரு கவிஞர் சொல்வது போல, ஹயாத்துக்கு அம்பாசும் துஅத்து ஃபகுல்லமா மபா நஃபஸும் மின் கன் தகஸ்த பிஹி ஜுஸ்ஆ. உன்னுடைய வாழ்க்கை எண்ணப்படக்கூடிய மூச்சுகள், சில மூச்சுகள், வெறும் சில மூச்சுகள், அதாவது நாம் உள்ளிழுத்து வெளித்தள்ளுகிற மூச்சு இருக்கிறதே, நம்முடைய ஆயுள் காலம் 80, 70, 75 சரியாக எண்ணி முடிக்க முடியும் என்றால் அது மூச்சுகளை எண்ணி முடித்து விடலாம். அவருடைய கருத்து என்னவென்றால், மிக சொற்பமான ஒரு காலம் தான் உடைய ஆயுள் காலம். உம்முடைய ஒரு மூச்சு உண்மை விட்டும் போகும் போதெல்லாம் உம்முடைய ஆயுளில் ஒரு பகுதி குறைந்து போய்விட்டது என்கிறார். நாம் ஒரு மூச்சை உள்ளிழுத்து வெளித்தள்ளும் போதெல்லாம் நம்முடைய ஆயுளில் ஒரு பகுதி முடிந்து போய்விட்டது, திரும்ப அது பெற முடியாது. அவ்வளவு பிரயோசனம் மாதிரி நம்முடைய இருக்கக்கூடிய காலம். அதிலும் குறிப்பாக சென்று போய்விட்ட காலத்தை எண்ணி கவலைப்படுவதிலும் அர்த்தமில்லை. நாம் நல்ல அமல்களில் கழித்தோமோ இல்லையோ, அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வாழ்க்கை நடத்தினோமோ சென்ற காலத்திலே, அதையெல்லாம் நினைத்து கவலைப்படுவதனால் என்ன நடக்கிறது தெரியுமா? நம்முடைய இருக்கக்கூடிய நேரத்தையும் நாம் நல் அமல்களிலே கழிப்பதை விட்டு பழையதை யோசித்து யோசித்து கவலைப்படுகிறோம். அதனால்தான் பெரியவர்கள் தவறிப்போன நேரத்தை பற்றி கவலைப்படுவதானது இருக்கும் நேரத்தையும் வீணடிப்பது என்று சொல்லியிருக்கிறார்கள். புரியுதா என்னது? ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் வீணாய் போய்விட்டது, அதை பற்றி இப்பொழுது நான் இன்று இரண்டு மனத்தியாலம் உட்கார்ந்து யோசித்தால், தவறிப்போன ஒரு நாளை பற்றி இரண்டு மனத்தியாலங்கள் யோசித்தால் என்ன பலன் இருக்கிறது? இன்னும் இரண்டு மனத்தியாலங்கள் தவறி போகிறது. அதனால்தான் பேரறிஞர் இப்னுல் கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் உரோசம் பற்றி பேசும்போது, உரோசம் தான் தெரிந்தானே, தெரியுமா ரோசம், ரோசம் தெரியுமா, ரோசம் கொண்டுதான். ரோஷம் பற்றி பேசும் போது, பல வகையான ரோஷத்தை பற்றி சொல்லும் போது, ஒரு முக்கியமான ரோஷத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். சென்று கழிந்து போன நேரத்தை பற்றி ரோஷம் கொள்வது, அதாவது ஒரு காலம், ஒரு நேரம், ஒரு குறிப்பிட்ட நாள், அல்லது ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு குறிப்பிட்ட வாரம் பயனற்று போய்விட்டது என்று ஒரு மனிதன் அதனை பற்றி ரோஷம் கொள்வது. எமக்கு எப்பொழுது அந்த ரோஷம் வந்திருக்கிறது? எடுத்ததுக்கெல்லாம் ரோஷம் வரும். எவராவது நம்மை பற்றி இல்லாதது கொள்ளாதது சொல்லிவிட்டால், கேலி பண்ணிவிட்டால், இழுச்சொல் பழிச்சொல் சொல்லிவிட்டால் நமக்கு ரோஷம் வருவதுண்டு. நம்முடைய மரியாதைக்கு இழுத்து ஏற்படும் வண்ணம் எவராவது எழுதிவிட்டால், பேசிவிட்டால் நமக்கு ரோஷம் வரும். ஆனால் கழிந்து போன ஒரு பகுதி வாழ்க்கையில் வீணாய் போய்விட்டது என்று நமக்கு எப்பொழுதாவது ரோஷம் வந்திருக்கிறதா? நாம் எல்லாம் ரோஷம் கெட்டவர்கள் என்று நம்மை பார்த்து நாம் சொல்லிக்கொள்ளலாம். ஆகவே அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, தோழர்களே, சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை மிகவும் பெருமதியானது. நம்முடைய ஆயுள் காலம் தான் நம்முடைய உண்மையான மூலதனம். நமது ஆயுள் காலம் தான் உண்மையான மூலதனம், உண்மையான கேபிட்டல். நாம் எல்லாம் வியாபாரத்தில் ஈடுபடுகிறோம், விவசாயத்தில் ஈடுபடுகிறோம், கணக்கில் ஈடுபடுகிறோம், கடற்றொழில் ஈடுபடுகிறோம், பல வகையான தொழில் முனைவுகள், இவற்றுக்கெல்லாம் பிரதானமாக தேவைப்படுவது மூலதனம் என்று சொல்லுவோம். அந்த மூலதனத்தை கொண்டு நாம் நாடுவது என்ன? பணத்தை நாம் நாடுகிறோம். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று தேவை, மூலதனம் முதலீட்டுக்கு தேவை. ஆனால் உண்மையான மூலதனம் என்ன தெரியுமா? அதற்கு நாம் கொடுக்கிற நேரம். நான் 10 லட்சம் ரூபாய்களை ஒரு வியாபாரத்தில் அல்லது விவசாய முயற்சியில் ஈடுபடுத்திவிட்டு நான் காலையிலும் அந்த பகுதிக்கு போவதில்லை, மாலையிலும் அந்த பகுதிக்கு போவதில்லை, என்ன என்று ஏறிட்டு பார்ப்பதும் இல்லை, பணத்தை போட்டு விலையை போட்டு இருக்கிறேன் என்றால் அந்த விவசாயம் எனக்கு கை கொடுக்குமா? இப்படி பணத்தை மட்டும் போட்டுவிட்டு எவரெவரையோ நம்பி விவசாயத்தில் தோல்வி கண்டவர்கள் எத்தனை பேர்! இதை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கவில்லை, நீங்கள் நன்கு புரிந்தவர்கள். உண்மையான மூலதனம் எது தெரியுமா? பணம் அல்ல, பணம் அல்ல. அந்த பணத்தை போடுகிறவன் அதற்கு கொடுக்கிற நேரம். ஒரு மனிதனிடத்திலே பணம் இருக்கிறது, நேரம் கொடுப்பதற்கு முடியவில்லை என்றால் அவன் உண்மையான மூலதனத்தை அங்கே போடவில்லை. எவனோ ஒருவன் அதற்கு இருட்டடிப்பு செய்வான், ஏமாற்றுவான். ஆகவே உண்மையான மூலதனம் என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஆயுள் நாள், அதனை சரியாக ஈடுபடுத்துவது இருக்கிறதே அல்லாஹ்வுக்கு விருப்பமான வழியிலே முறையிலே, அதுதான் உண்மையாக நம்முடைய ஆயுட்காலத்தை, உண்மையான மூலதனத்தை நாம் சரியாக ஈடுபடுத்துகிறோம் என்பது அர்த்தமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தடவை இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, மனிதனே என்று விழித்து சொன்னார்கள். இன்னமா அந்த ஐயாம், நீ சில நாட்கள் தான் அப்பா. குல்லமா மவா யோமுன் ஜஹப பாபு, உன்னிடத்திலே ஒரு நாள் போய்விடும் போது, உன்னிடமிருந்து ஒரு நாள் கழிந்து போகும் போது உன்னில் ஒரு பகுதி போய்விட்டது என்றார்கள். நம்முடைய வரக்கூடிய ஒரு நாள் அது புதிய நாள். இப்பொழுது நாம் இருக்கிற இரவு இருக்கிறதே, நேற்று உள்ள இரவு அல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் நேற்று உள்ள இரவு திரும்பி வரக்கூடிய இரவு அல்ல. இன்று காலையிலிருந்து மாலை வரைக்கும் இருந்த பகல், நாம் கழித்த பகல் இருக்கிறதே, அது நமக்கு மீண்டு வரக்கூடிய ஒரு பகல் அல்ல. நாளை உதிக்க போகும் பகல் இன்ஷா அல்லாஹ் ஒரு புதிய பகல். நான் சொல்லவில்லை, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் ஹதீஸ் குதுசியிலே. என்ன சொல்லுகிறான் தெரியுமா? உஜ்ஜிதுஹா வ உப்லிஹா அல் அய்யாமு வல் லயாலி, பகல்களும் இரவுகளும் எனக்குரியவை. அவற்றை நான் புதுப்பிக்கிறேன், பழையதாக்குகிறேன். அவ்வா பகலை கொண்டு வருகிறான், மாலை ஆகும் போது அது ஒரு பழைய பகலாக ஆகி போகிறது. இரவை கொண்டு வருகிறான், அது காலையாகும் போது அது பழைய பகல, பழைய இரவாக ஆகி போகிறது. அவ்வா நேற்று காட்டிய இரவை அதை பழையதாக ஆக்கிவிட்டான், இப்பொழுது நமக்கு காட்டியிருக்கிற இரவு ஒரு புதிய இரவு அல்லாஹ் வைத்திருக்கிறான். காலையான பிறகு அது ஒரு பழைய இரவு. அதுபோலத்தான் அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான், அல் ஐயாமு வல் லயாலி, நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் காண்கிற இரவும் நீங்கள் காண்கிற பகலும் உங்களுக்குரியவை என்று. அவற்றுக்கெல்லாம் சொந்தம் என்னுடைய கையில் இருக்கிறது, நான் தான் அவற்றுக்கு சொந்தக்காரன். அவற்றை நான் புதியவையாக்குகிறேன், பழையாக்குகிறேன். புதிதாக ஒரு பகலையும் இரவையும் கொண்டு வருகிறேன், அதனைத் தொடர்ந்து அவற்றை பழையதாக ஆக்கிவிட்டு இன்னும் ஒரு புதிய பகலை இரவை அடுத்தெடுத்துக் கொண்டு வருகிறேன். அரசர்களுக்கு பிறகு அரசர்களை நான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ் தஆலா ஹதீஸ் குதுசியிலே. அன்பர்களே, பிரியமானவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே நாட்கள் அவை இரவு பகல் என்று இருக்கின்ற அந்த நாட்கள் நமக்கு எதுவும் சொந்தமானவை அல்ல. நம்முடைய ஒவ்வொரு நாள் பகலும் இரவும் புதியதுதான். சென்றது திரும்பி வரப்போவதில்லை. அது எக்காரணம் கொண்டும் எந்த விலை கொடுத்தும் ஈடு செய்ய முடியாதது. ஆகவே இருக்கிற நேரத்தை பிரயோசனமாக கழித்து உட்கொள்பவன் தான் அறிஞனாக இருக்கிறான். இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ஃபல் ஆரிஃபு இப்னு வக்தி, அறிஞன் தன்னுடைய இருக்கிற நிகழ்கால நேரத்தை பற்றி அறிவுள்ளவன். இருக்கிற நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டியிருக்கின்றது என்று வாஜிபுல் வக்த், அந்த நேரத்தின் கடமையை பற்றி யோசிப்பதுதான் உண்மையான சிந்தனை என்று சொல்லியிருக்கிறார்கள். சென்ற நேரத்தை பற்றி யோசித்தும் பயனில்லை, நாளைய நேரத்தை பற்றி யோசித்தும் பயனில்லை. ஏனென்றால் நாளை என்பது நிச்சயமற்றது, சென்று போனது அது போய்விட்டது, ஈடு செய்ய முடியாதது. இப்பொழுது இருக்கிற இந்த நேரம் இருக்கிறது, இதில் என்ன செய்யலாம் என்று யோசிப்பவன் தான், அதில் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்பவன் தான் அறிஞன் என்று சொன்னார்கள் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹியலே. ஆகவே அன்புக்குரியவர்களே, தோழர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் இருக்கிற பொழுதை பற்றி நன்கு யோசிப்போம். அடுத்த கடன் நமக்கு சொந்தம் இல்லாதது, நமக்கு என்ன நடக்கும் என்று தெரியாதது. அடுத்த கணம் நமக்கு என்ன நடக்கும் என்று தெரியாதது. நாம் ஆகாயத்தில் இருந்தாலும், தரையில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், காட்டில் இருந்தாலும், நாட்டில் இருந்தாலும், வெளிநாட்டில் இருந்தாலும், என்ன நடக்கும் என்று நம்மால் அடுத்த கணத்தை பற்றி சொல்லிக்கொள்ள முடியாது. ஒமா சதுரி நப்சுன் மாதா சக்தி புகதா, ஒரு ஆத்மா அடுத்தது என்ன செய்ய போகிறது என்று அதை நான் சொல்லிக்கொள்ள முடியாது. எனவே நம்மெல்லாம் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம் ஒவ்வொருவரின் திடீர் திடீர் மரணங்கள், அதுக்கு வேறு அகால மரணம் என்கிறோம். எதுவும் அகாலம் என்று ஒன்று இல்லை இஸ்லாத்திலே, அகாலம் என்று ஒன்று இல்லை. எல்லாம் அல்லாஹ் திட்டமிட்டது தான். அகாலம் என்றால் அந்த நேரத்துக்கு இல்லாதது என்று அர்த்தம். காலம் அகாலம், அகாலம் என்றால் அந்த காலம் அந்த நேரத்துக்கு உட்படாதது, அன்டைம்லி. அப்படி ஒன்று இஸ்லாத்தில் இல்லை. எல்லாம் அல்லாஹ் திட்டமிட்டு உரிய நேரத்துக்கு நடத்தி கொண்டிருக்கிறான். அது நமக்கு தெரியாதது என்பதற்காக வேண்டி அது அகாலம் என்று சொல்லி அதற்கு வர்ணனை சொல்லக்கூடாது. அகால மரணம் ஏதினார் என்று, அகால மரணம் என்றெல்லாம் நான் பாவிக்கக் கூடாது. உரிய நேரத்துக்கு நடந்திருக்கிறது, எனக்கும் உங்களுக்கும் அந்த நேரம் தெரியாது, அவ்வளவுதான். அல்லாஹ் அவன் ஒவ்வொரு நாளும் ஒரு வேலையில் இருந்து கொண்டிருக்கிறான் என்று தன்னுடைய குர்ஆனிலே சொல்லி வைத்தான். அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒரு வேலையில் இருந்து கொண்டிருக்கிறான். சிலரை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறான், சிலரை இறப்பித்துக் கொண்டிருக்கிறான், சிலரை உயர்த்தி கொண்டிருக்கிறான், சிலரை தாழ்த்திக் கொண்டிருக்கிறான், சிலருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறான், சிலருக்கு நோயை கொடுத்துக் கொண்டிருக்கிறான், சிலருக்கு வியாபாரத்திற்கு வியாபாரம் கூட்டிக்கொண்டே இருக்கிறார், சில பேருக்கு வியாபாரத்திலே நஷ்டத்துக்கு மேல் நஷ்டத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார், சில பேருக்கு தொழிலுக்கு மேல் தொழில் அபிவிருத்தியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார், சிலருக்கு தொழிலிலே பெரும் நட்டத்துக்கு மேல் நட்டத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார், சிலருக்கு அந்தஸ்துக்கு மேல் அந்தஸ்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார், சிலருக்கு பதவிக்கு கீழ் பதவியை அடிமட்டத்துக்கு கொண்டு போயிருக்கிறார். அவ்வா வித்தியாசம் வித்தியாசமான வேலைகளை தினசரி செய்து கொண்டிருக்கிறார். அடுத்த நாளிகையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னென்ன இருக்கிறது என்பது அவ்வாவுக்கு மட்டும்தான் தெரியும். எனவேதான் அல்லாஹ்வுத்தாலா சொன்னான், குல்லயோமின் ஹுவபீஷன், அவன் ஒவ்வொரு நாளும் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார், வேலையில் இருந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நான்கு விதமானது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நான்கு விதமானது. ஒன்று, அல்லாஹ் மனிதர்களை படைப்பதற்கு முன் செய்த முழுமையான பொதுவான ஏற்பாடு. கதபல்லாஹு மகாதீர் அல் ஹலாயிக் கபுல அன் யக்லுக ஸமாவாத்தி வல் அர்த பி ஹம்சீன அல்ஃப ஸனா, வானங்கள் பூமிகளை எல்லாம் படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன் அல்லாஹ் படைப்புகளின் ஏற்பாடுகளை எழுதி முடித்து விட்டார். வானங்கள் பூமிகளை எல்லாம் படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன் அல்லாஹ் நம்முடைய அத்தனையையும் எழுதி வைத்திருக்கிறான். இது பொதுவான முதல் ஏற்பாடு. இரண்டாவது ஏற்பாடு எப்பொழுது தெரியுமா? ஒவ்வொரு மனிதனும் கருவில் இருக்கும் போது செய்கிற ஏற்பாடு. நாம் எல்லாம் கருவிடுகிறோமே, சும்மா அல்ல, அல்லாஹால் அங்கே ஒரு பெரும் ஏற்பாட்டை நடத்துகிறான். சும்மா அல்ல, கருவுக்குள்ளே பெரும் ஏற்பாடு நடக்கிறது. ஹதீஸரை படித்து பார்த்தால், ஒவ்வொரு தாயின் கருவுக்கும் ஒரு பொறுப்பான மலக்கை வைத்திருக்கிறான் தெரியுமா? அதாவது கருவுக்கு என்று பொறுப்பு சாட்டப்பட்ட ஒரு மலக்கு அல்லாஹ்வுக்கு இருக்கிறார். தாய்மார்கள் நன்கு படியுங்கள். ஒவ்வொரு தாயின் கருவுக்கும், அதாவது சிசு இருக்கும் போது மட்டுமல்ல, பிள்ளைகளை சிசுவை சுமந்து கருவுற்றிருக்கும் காலத்தில் மட்டுமல்ல, சாதாரணமான காலத்திலும் கூட ஒவ்வொரு பெண்மணியின் கருவறைக்கும் சொந்தமான ஒரு மலக்கு இருந்து கொண்டே இருக்கிறார். இந்திரிய துளி அதற்கு போய்விட்டால் அல்லாஹ்வுத்தஆலா தெளிவா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்திரிய துளி கணவனுடைய இந்திரிய துளி கருவறைக்கு செல்லும் போது அந்த மலக்கு கேட்கிறார், யா அல்லாஹ் இதனை ஒரு படைப்பாக ஆக்குவதற்குரிய ஏற்பாடு இருக்கிறதா? அல்லாஹ் ஆம் என்று சொன்னால் அந்த முட்டை அதற்குரிய அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் இல்லை என்று சொன்னால் அந்த இந்திரிய துளியினால் எதுவும் நடைபெறாது. சகோதரர்களே, சகோதரர்களே, என்னுடைய பொக்கத்திலிருந்து நான் சொல்லவில்லை, தெளிவான ஹதீஸ் இது. ஒரு பெரும் ஏற்பாடு நடைபெறுகிறது. இரண்டாவது ஏற்பாடு அது. முதல் ஏற்பாடு வானங்கள் பூமியை படைப்பதற்கு முன் அல்லாஹ் செய்த படைப்புகளுக்குரிய ஏற்பாடு. இரண்டாவது ஏற்பாடு கருவறையில் உள்ள ஏற்பாடு. இப்பொழுது அது இப்பொழுது என்ன நடைபெறுகிறது? இந்திரிய துளி இப்பொழுது சதை கட்டியாக மாறுகிறது, இரத்த கட்டியாக மாறுகிறது. இரத்த கட்டியாக இருக்கும் போது அந்த மலக்கு பொறுப்பான மலக்கு, யா அல்லாஹ் இதனை சதை கட்டியாக மாற்றவா, மாறலாமா, ஏற்பாடு இருக்கிறாரா என்று அனுமதி கேட்கிறார். அல்லாஹ் அனுமதி கொடுத்தால் அது சதை கட்டியாக மாறுவதற்குரிய அடுத்த ஏற்பாடு இருக்கிறது. இல்லை, நாம் படிக்கிறோமே, ஒரு மாதத்திலேயே 15 நாளிலேயே போய்விட்டது கரைந்தென்று. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அடுத்த கட்டளை தொடருவதற்கு வரவில்லை என்ற மலத்திற்கு போய்விட்டது. இப்படி ஒவ்வொரு 40 கட்டமும் அடுத்த 40 தாண்டுவதற்கு முன் மலக்கினுடைய உரையாடல் அல்லாஹுவோடு நடந்துதான் நடைபெறுகிறது. பிறகு அல்லாஹால ஒரு கட்டம் வரும் போது இந்த மனிதனுடைய முழு ஏற்பாட்டையும் புதுப்பிக்கிறான். இவன் உலகத்திலே எவ்வளவு காலம் வந்து வாழப்போகிறான், என்ன என்ன செய்ய போகிறான், என்ன என்ன அவனுக்கு தேவை, அவனுடைய ரிஸ்க்கு எல்லாம் அல்லாஹால ஏற்பாடு செய்கிறான். இது இரண்டாவது ஏற்பாடு. மூன்றாவது ஏற்பாடுதான் ரமபான் மாதத்தில் இருக்கக்கூடிய ஒற்றை இறுதிப்பத்தில் ஒற்றைப்படை இரவுகளில் ஒன்றாகிய லைலத்துல் கத்ரில் செய்கிற ஏற்பாடு. இது வருடாந்த ஏற்பாடு. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தில் இன்னா குன்னா முந்திரீன் தீர்க்கமான எல்லா விடயங்களும் தீர்க்கப்படுகின்றன என்று சொன்னான். லைலத்துல் கத்ர் சாதாரண இரவு அல்ல. அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் அடுத்த வருடம் லைலத்துல் கத்ர் வரைக்குமான இடைப்பட்ட ஒரு வருட காலத்துக்கு தேவையான ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான முழு ஏற்பாடுகளையும் புதுப்பிக்கிறான். அப்படியான இரவுகளை அந்த இரவை தேடித்தான் நாம் இந்த காலத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம், அமல்களிலே இரவுகளை கழித்துக் கொண்டிருக்கிறோம். நான்காவது ஏற்பாடுதான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏற்பாடு. அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன், குல்ல யோமின் ஹுவ ஃபீ ஷஅன், தினசரி அவன் ஒரு வேலையில் இருந்து கொண்டிருக்கிறான். அன்பர்களே, பிரியமானவர்களே, சகோதரிகளே, நாம் இந்த உண்மைகள் சிலவற்றை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அடிப்படையான உண்மைகள். மூன்றாவது ஏற்பாடை பற்றி பேசுகிற ஒரு இரவில் நாம் இருக்கிறோம். அடுத்த வருடம் வரைக்கும் அல்லாஹால நம்மை வாழ வைப்பானா அல்லது இடையிலே தன் பக்கம் அழைத்துக் கொள்வானா என்பது கூட நமக்கு தெரியாது. அடுத்த நிமிடம் நமக்கு உயிர் போகுமோ தெரியாது. சென்ற வாரம் எவராவது நினைத்திருப்பார்கள், அந்த 295 பேரும் விமானத்தில் ஏறும் போது இடையிலே நமது உயிர்கள் போகும் என்று அடித்தாங்க ஒரு விமானம். எவராவது நினைத்திருப்பாங்களா 295 விமான பயணிகளும் ஆகாயத்திலே நமது உயிர்கள் போகும் என்று? அப்படி தெரிஞ்சிருந்தால் எந்த பயணி அதில் ஏறியிருப்பான்? எவனாவது ஏறியிருப்பானா? மௌத்தை எவராவது விரும்புவார்களா? யாராவது மௌத்தை விரும்புகிறாரா? ஒருத்தர் விரும்புறே. சக மனிதனுக்கு கிடைத்திருப்பதை பார்த்து பொறாமைப்படாத எந்த விடையும் நாம் இருக்கிறது, நமக்கு இருக்கிறது. அவனுக்கு வியாபாரத்தில் கிடைக்கிற நன்மையை பார்த்து பொறாமைப்படுகிறோம், இலாபத்தை பார்த்து பொறாமைப்படுகிறோம். ஒருவனுக்கு விவசாயத்தில் நன்கு வளமாக அமைந்து போகிறது என்பதை பார்த்து பொறாமைப்படுகிறோம். ஒரு மனிதனின் பிள்ளைகளின் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படுகிறோம். எதில்தான் நாம் பொறாமைப்படுகிறோம் இல்லை, சக மனிதனுக்கு கிடைப்பதில். ஆனால் அடுத்த மனிதனுக்கு கிடைத்த ஒன்று எனக்கு கிடைக்க வேண்டும் என்று பொறாமை உணர்வோடு பார்க்காத ஒன்று இருக்கும் என்றால் இது என்ன பேசுறீங்க? இல்லை, அடுத்தவனுக்கு கிடைத்த ஒன்று எனக்கு கிடைக்க வேண்டும் என்று பொறாமை தன்னோடு பார்க்காத ஒன்று இருக்கும் என்றால் இது மவுத்து. பக்கத்து வீட்டு அஹ்மத் அப்பா மௌத்தா போயிட்டார்ந்து அவருடைய வயசுல இருக்கிற இந்த வீட்டில் இருக்கிற சுலைமான் அப்பா எப்போவாவது மௌத்தா போயிட்டாரை பக்கத்து வீட்டால் என்னோட ஒன்னாய்ந்து கலைத்துக் கொண்டிருந்தார். என்னுடைய கூட்டாளி ஒரே பாங்களையில் தான் ரெண்டு பேரும் கலப்போம். அவரும் போயிட்டார, நானும் போவோமே, அவருக்கும் அந்த மௌத்து எனக்கு வரட்டும் என்று எப்போவாவது சுலைமான் அப்பாவுக்கு ஆசை வந்திருக்குமா? அவருக்கு அந்த மௌத்தை பார்த்து இவருக்கு பொறாம வந்திருக்குமா? மனிதனுக்கு கிடைக்கிற நல்லவை எல்லாவற்றையும் பார்த்து பொறாமைப்படுகிற மனிதன் சக மனிதனுக்கு கிடைப்பதை பார்த்து அந்த சக மனிதனுக்கு கிடைக்கிற ஒன்றை பார்த்து பொறாமைப்படுவதிலே தான் மௌத். எவரும் நினைப்பதற்கு இல்லை எந்த நேரத்திலே நமக்கு மௌத்து வரும் என்று. ஆகவே அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, அந்த மௌத்துக்கு முன் நாம் தயாராகிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே முதலில் எனக்கும் இரண்டாவதுகளுக்கும் ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன். போகின்ற பயணம் நிரந்தரமான பயணம். அங்கே போகும் போது தேவைப்படுவதெல்லாம் இங்கிருந்து நாம் சுமந்து முட்கூட்டி அனுப்பிவிட்ட நல்ல அமல்கள் தான். நல்ல அமல்கள் மட்டும்தான் அங்கே போய் நாம் அல்லாஹ்விடத்திலே கூலிகளாக தரிசிப்பதற்கு உள்ளவை. கெட்ட அமல்களை செய்து அனுப்பிவிட்டு அங்கே போய் அல்லாஹ்விடத்திலே கைகட்டி வாய்கொத்தி தண்டனைகளை மட்டும்தான் நாம் கண்டுகொள்ளலாம். காலமெல்லாம் நல்ல அமல்களிலும் நல்ல அமல்களிலும் நல்ல இபாதத்துகளிலும் நற்பணிகளிலும் ஈடுபட்டு சுமார் 54 ஆண்டுகளை வாழ்ந்து இறுதி கட்டத்தை மரணப்படுக்கையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்க்க போகிறார்கள். அவர்களின் அருமை மாணவன் முஸனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே காலையிலே போய் கேட்கிறார்கள், கைஃபா அஸ்பஹ்த, காலையில் எப்படி இருக்கிறீர்கள்? அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அஸ்பஹ்து மினத் துன்யா ராஹிலா வலி இஹ்வானி முஃபாரிகா உலகத்திலிருந்து பயணப்படுபவனாக, நன்கு கவனியுங்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை, உலகத்திலிருந்து பயணிப்பவனாக, என் சகோதரர்களை பிரிந்து போபவனாக, மரண கிண்ணத்தை அருந்துபவனாக, எனது கெட்ட செயல்களை சந்திப்பவனாக, காலமெல்லாம் நல்லமல்கள் செய்துவிட்ட அந்த மனிதனுக்கு கூட தனக்கு தன்னுடைய நல்ல அமல்களை விட இந்த தர்மத்தில் மனக்கன் முன்னே மனத்திரையிலே வந்து நிழலாடுவது அவர் செய்ததாக எண்ணிக்கொள்கிற கெட்ட செயல்கள் தான். அப்படியெல்லாம் கெட்ட செயல் செய்த ஒரு மனிதர் அல்ல. ஒலி சூவி அமாலி முலாபியா, எனது கெட்ட செயல்களை சந்திப்பவனாக அல்லாஹு தஆலாவிடத்திலே போபவனாக இப்பொழுது காலையில் இருக்கிறேன். என் உயிர் சுவனம் போவுமா நான் அதற்கு வாழ்த்து சொல்வதற்கு, அல்லது நரகம் போவுமா நான் அதற்கு ஆறுதல் சொல்வதற்கு என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு ஒரு கவிதை படித்தார்கள், அழுதார்கள், கவிதை படித்தார்கள். வலம்மா கசா கல்வி வபாகத் மதாஹிபி ஜால்துர் ரஜா மின்னீல அஸ்வீக சுல்லமா தாவமனி தம்பி பலம்மா கரந்துஹு பி அஸ்வீக ரப்பி கான அஸ்வூக அவமா வமா ஜில்தா அஸ்வின் அனி தம்பி லம் தசல் அல்லாஹுவை பார்த்து அந்த கவிதையை படிக்கிறார்கள். என் இதயம் கடுமையாகி என் வழிகள் நெருக்கடியாகிவிட்ட போது மரணம் சம்பவிக்கக்கூடிய நிலை வந்துவிட்டது என்பது அவர்களுக்கு உறுதியாக ஆகிவிட்டது. என்ன சொல்லுகிறார்கள்? என்னுடைய வழிகள் எல்லாம் இப்பொழுது நெருக்கடியாகிவிட்டது, நான் எங்கும் ஓடி தப்ப முடியாது, என்னுடைய இதயம் இன்னும் அல்லாஹுடைய பயத்தினால் இறகி போகவில்லையே. அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், நிதயம் கடுமையாகி என் வழிகள் நெருக்கடியாகி விட்ட போது உன்னுடைய மன்னிப்புக்கு என்னிடத்தில் இருந்து ஆதரவை ஏணியாக ஆக்கிக் கொண்டேன். உன்னுடைய மன்னிப்பு உயரத்திலே இருக்கிறது. அந்த மன்னிப்பை அடைய வேண்டும் என்றால் நான் ஏறி வர வேண்டும். அதற்கு ஏணி தேவை. நீ மன்னிப்பா என்ற நம்பிக்கையும் ஆதரவும் ஆசையும் எனக்கு இருக்கிறது, எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அந்த நம்பிக்கை ஆதரவை நான் ஏணியாக வைத்திருக்கிறேன். என்னுடைய பாவங்கள் எனக்கு பெரிதாக இருக்கின்றன, என்னுடைய பாவம் எனக்கு பெரிதாக இருக்கிறது, ஆனால் என்னுடைய பாவத்தை உன்னுடைய மன்னிப்போடு நான் ஒப்பிட்டு பார்த்த போது உனது மன்னிப்பு என்னுடைய பாவத்தை விடவும் பெரிதாக இருக்கிறது. எப்படி இது பாருங்க, நாம் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் இப்படி எல்லாம் கேட்க வேண்டும். சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் செய்கிற பாவங்கள் நிச்சயமாக பெரும் பெரும் பாவங்கள், மூட்டை கணக்கிலே பாவம் இருக்கிறது. அவர்கள் என்ன படிக்கிறார்கள் தெரியுமா? நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கை நம்ம எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அல்லாஹ் எப்படி பாவம் செய்தாலும் நம்மை அவன் வீணாக்க மாட்டான், கைவிட மாட்டான், நம்மை மன்னிப்பான். எம்முடைய பாவங்கள் பெரியதுதான் ஒவ்வொருவருக்கும், ஆனால் நம்முடைய பாவங்களை விட அல்லாஹ்வுடைய மன்னிப்பு பெரியது. அதான் சொல்லுகிறார்கள், என்னுடைய பாவம் எனக்கு பெரியதுதான், உன்னுடைய மன்னிப்போடு எனது பாவத்தை ஒப்பிட்டு பார்த்தேன், அந்த நேரத்தில் எனது பாவத்தை விட உன்னுடைய மன்னிப்பு அதை விடவும் பெரியதாக இருந்தது. நீ மன்னித்துக் கொண்டே இருந்தாய், மன்னித்துக் கொண்டே இருக்கிறாய், கருணை கண் கொண்டு பார்க்கிறாய், மன்னித்துக் கொண்டே இருக்கிறாய், கொலை கொடுத்து மன்னித்துக் கொண்டே இருக்கிறாய் என்று சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, மரணம் என்று ஒன்றிருக்கிறது, எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. உலக வாழ்க்கையின் செயல்கள் எந்த நேரமும் நல்லவையாக இருக்க வேண்டும். தூய்மையாக எப்படி உலகத்துக்கு வந்தோமோ தூய்மையாக வாழ வேண்டும், தூய்மையாக போய் சேர வேண்டும். இதுதான் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய உறுதி சகோதரர்களே. நாம் பாவக்கரைகளோடு அல்லாஹ்விடத்திலே போய் சேர முடியாது. நாம் இருக்கின்ற காலத்தில் நல்ல முறையில் வாழ்ந்து அல்லாஹ்விடத்திலே போய் சேர வேண்டும் என்று அடிக்கடி சொல்லுகிறோம். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? வெறும் நல்ல அமல்கள் மட்டும் செய்வது அல்ல, தீமைகளிலிருந்து ஒதுங்கி வாழ்ந்து, தீமை கரைகளிலிருந்து நம்மை ஒதுக்கி வாழ்ந்து நாம் அல்லாஹ்விடத்திலே மோத்தாகி போகும் போது போய் சேர வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்திலே போய் சேரும் போது புனிதமானவர்களாக, தூய்மையானவர்களாக போய் சேர வேண்டும். நம்முடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உள்ள சகல உறுப்புகளும் தூய்மையாக அல்லாஹ்விடத்திலே போய் சேர வேண்டும். இதுதான் மிக முக்கியமான அம்சம். அதற்குத்தான் அல்லாஹ் தஆலா தவறுகள் செய்கின்ற போதும் நீங்கள் மன்னிப்பு கோர வேண்டும் என்று வழியை வைத்திருக்கிறார். தவறுகள் செய்யாமல் எவரும் வாழ முடியாது. அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, தவறுகள் செய்ய வேண்டும், மன்னிப்பு கோர வேண்டும், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இதுதான் ஏற்பாடு. மூன்றும் மனிதர்கள் தவறுகள் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோர வேண்டும், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். நீங்கள் தவறு செய்யவில்லை என்றால் லௌலம் துத்னிபு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பாவம் செய்யவில்லை, குற்றம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் ஒரு தாராரை உங்களை அழித்துவிட்டு ஒரு தாராரை அல்லாஹ் கொண்டு வருவான். அவர்கள் தவறும் செய்வார்கள், அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கோருவார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பார். அப்படியான ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான். நீங்கள் வெறும் தவறு மட்டும் செய்து கொண்டிருந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்காமல் வாழுகிற ஒரு கூட்டமாக இருக்க முடியாது. அதே நேரத்திலே தவறுகளை செய்யாமல் வாழுகிற ஒரு கூட்டமாகவும் இருக்க முடியாது. மனித இயற்கை அதுதான். மனிதன் தவறு செய்கிறான், அதற்காக தவறு செய்வதற்கு கொடுக்கப்பட்ட அனுமதி என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு கட்டத்திலே சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார் என்று, ஒரு மனிதன், அது நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், அது நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், ஒரு அடியான் ஒரு தவறு செய்து விட்டான், ஒரு குற்றத்தை செய்து விட்டான், அவன் அல்லாஹுவை பார்த்து சொல்லுகிறான், அல்லாஹும்மஃஃபிர்லி தம்பி, அல்லாஹுவே என் பாவத்தை எனக்கு மன்னித்து விடு என்று சொல்லுகிறான். அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய ஒரு அடியான் தவறு செய்தான், ஃபாலிமா அன்னலஹு ரப்பன் யஃஃபிரு தம்ப வ யஅகுது பித்தம், செய்துவிட்டு அவன் அறிந்து கொண்டான் அவனுக்கு ஒரு ரப் இருக்கிறான், அந்த ரப் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன், பாவத்தை கொண்டு தண்டிப்பவனுமாக இருக்கிறான். எப்படியா ரப்பென்றால் பாவத்தை மன்னிப்பவனாகவும் இருக்கிறான், அதே சமயத்தில் நாடினால் பாவத்தை கொண்டு தவறு செய்தவனை தண்டிப்பவனாகவும் இருக்கிறான். அப்படியான ஒரு ரப் இருப்பதாக அவன் அறிந்து கொண்டான். இந்த அடியான் நான் இல்லையா, நீங்கள் இல்லையா? நாம் தவறுகள் செய்கிறோம், ஆனால் நம்முடைய தவறுகளை மன்னிக்கக்கூடியவனாக நமது ரப் இருக்கிறான். அதே சமயத்தில் வெறும் மன்னிப்பவனும் மட்டுமல்ல, அவன் காபிரு தம்ப், காபிலு தௌப், அவன் மன்னிப்பவன், பாவத்தை ஏற்றுக்கொள்பவன், தௌபாவை என்று மட்டும் அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை, காபிரு தம்ப வ காபிலு தௌப், ஷதீதுல் இகாப், கடுமையாக தண்டிப்பவன் என்றும் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் பாவத்தை கொண்டு பிடிப்பவனாகவும் இருக்கிறான். இந்த ஹதீஸை நன்கு படிப்போம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா, இந்த அடியான் என்ன செய்து விட்டான், தவறு செய்து விட்டு தவறை மன்னிக்கக்கூடிய, தவறை கொண்டு குற்றம் பிடிக்கக்கூடிய, தவறை கொண்டு தண்டிக்கக்கூடிய ஒரு ரப்பு தரத்து இருப்பதாக அறிந்து விட்டான். பிறகு இந்த அடியான் மீண்டும் ஒரு பாவம் செய்து விட்டான், செய்து விட்டாய் எனக்கு நீ மன்னித்து விடுவேன் பாவத்தை என்று அல்லாஹால மீண்டும் சொல்லுகிறான், மன்னிப்பு கேட்கிறான். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறானாம், ஒரு அடியான் பாவம் செய்தான், அவனை மன்னிக்கிற, பாவத்தை மன்னிக்கிற, பாவத்தை கொண்டு பிடிக்கிற ஒரு ரப்பு தனக்கு இருப்பதாக அவன் அறிந்து கொண்டான். அதனால்தான் இடத்துல மன்னிப்பு கேட்டான். பிறகு இந்த மனிதன் மூன்றாவது தடவையும் குற்றம் செய்து விட்டான். உரையால் அது நான், அது நீங்கள், ஒவ்வொருவரும் அல்லாஹ் என்ன அல்லாஹை பார்த்து சொல்கிறானாம், மூன்றாவது தடவையும் என்னை மன்னித்து விடு, எனது பாவங்களை, எனது பாவத்தை மன்னித்து விடு என்கிறான். அல்லாஹ் மூன்றாவது தடவை என்ன சொல்கிறான் தெரியுமா, இந்த அடியான், எனது அடியான் ஒரு குற்றம் செய்தான், பிறகு குற்றத்தை மன்னிக்கிற, குற்றத்தை கொண்டு பிடிக்கிற ஒரு ரப்பு தனக்கு இருப்பதாக தெரிந்து கொண்டான். அதுதான் முக்கியம் சகோதரர்களே. தவறு செய்வது மனித இயற்கை, வேண்டுமென்று தவறு செய்யக்கூடாது. தவறுதலாக நடைபெற்று விட்டது என்பதனால்தான் அதற்கு தவறு என்றே சொல்லுகிறோம். குற்றம் தவறுதலாக நடைபெற்று விட்டது, வேண்டுமென்று செய்தாலும் கூட மன்னிக்கிற அல்லாஹ் தவறுதலாக செய்தால் நம்மை மன்னிக்க மாட்டானா? நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கையோடு தான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தருகிறோம். இப்பொழுது அல்லாஹ் என்ன சொல்லுகிறானான் தெரியுமா, அந்த அடியானை பார்த்து, ஏமல் மா ஷித்த ஃபக்கத் கஃபர்து லக், நீ வேண்டியதை செய்து கொள்ளப்பா, நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்கிறான். அல்லாஹ் அவ்வளவு தூரம் நமது மன்னிப்புக்கு தயாரா, நம்மை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, குற்றம் செய்வது மட்டும் பெரிதல்ல, செய்த குற்றத்தை எண்ணி வருந்துவது, அதற்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வது, தௌபா செய்வது மிக முக்கியமான ஒரு அம்சம். அல்லாஹ் மன்னிக்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான், சந்தேகமில்லை. அல்லாஹ் மன்னிக்கிறான், நம்மை இடத்தில் எதிர்பார்க்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வற்புறுத்தி இருக்கிறான், வா அனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்மா தூபு இலை யுமத்திஅக்கும் மதாஅன் ஹஸனன் இலா அஜலின் முசம்மன் வயுக்திக்குள்ளது பவுலின் பவுலா. அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறான் தெரியுமா, உங்களுடைய ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு கோருங்கள், தௌபாவும் செய்யுங்கள் என்கிறான். இஸ்திக்ஃபார் வேறு, தௌபா வேறு. இஸ்திக்ஃபார் என்பது நாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று பொதுவாக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேறுவது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினசரி 70 தடவைகள் செய்து வந்ததாக, இன்னும் ஒரு அறிவிப்பிலே 100 தடவைகள் செய்து வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. தௌபா என்பது ஒரு குறித்த பாவத்தை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே அழுது கேட்பது, மண்டியிட்டு மன்றாடி அந்த பாவத்தை முன்வைத்து மண்டி தன்னை மன்னித்து விடும்படி கேட்பது. நான் ஒரு புறம் பேசிவிட்டேன், ஒரு மனிதனின் சொத்திரை அநியாயமாக கை வைத்து விட்டேன், ஒரு மனிதனை பற்றி இல்லாதது சொல்லிவிட்டேன், என்னுடைய மனைவியோடு நான் சகாத முறையில் நடந்து கொண்டேன். அல்லாஹ்விடத்திலே அந்த குற்றத்தை சொல்லி, குறித்த ஒரு பாவத்தை சொல்லி அமைதியாக ஒரு இடத்திலே அமர்ந்திருந்து, குறிப்பாக தனிமையில இருந்து அழுது அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டு மன்றாடி தன்னை மன்னிப்பு வழங்கும்படி, அந்த விடயத்திலே தன்னை குற்றப்படுத்தி விட வேண்டாம் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்பது இருக்கிறதே, அதுக்கு பேர் தௌபா. இரண்டு வித்தியாசம், இஸ்திக்ஃபார் வேறு, தௌபா வேறு. சகோதரர்களே, அல்லாஹ்தஆலா இதிலிருந்து பார்க்கிறார், அல்லது அல்லாவிடத்திலே கேட்டால் நாம் எந்த வகையான தவறுகள் செய்திருந்தாலும் மன்னிக்கிறான். அப்படியான ஒரு மாதத்தில் இருக்கிறோம், ரமபானை அடைந்தும் தம்முடைய பாவத்தைக்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாத மனிதன் ஒரு பெரிய துர்பாக்கியவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே நடந்ததை படிக்கிறோமே, அவர்களுக்கே அவர்கள் மிம்பரிலே ஏறுகிறார்கள், மூன்று படிகள், ஒவ்வொரு படியிலும் ஏறும் போது ஆமீன் ஆமீன் என்று உரத்தச் சொல்கிறார்கள். கீழே இருந்த சஹாபிகள் செவிமடுத்து விட்டு அவர்கள் தமது விவகாரத்தை முடித்து விட்டு பிறகு கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எந்த நாளும் எப்பொழுதும் நீங்கள் மிம்பரில் ஏறும் போது சொல்லாத, நடந்து கொள்ளாத முறையிலே நடந்து கொண்டீர்கள், என்ன அது, ஆமீன் ஆமீன் என்றீர்களே, விளக்கம் என்ன என்று கேட்ட போது சொன்னார்கள், நான் மிம்பரிலே ஒவ்வொரு படியிலும் ஏறும் போது ஜிப்ரீல் வந்து குறுக்கிட்டு முதல் படியில் ஏறும் போது சொன்னார், ரமபானை அடைந்து அவருக்கு மன்னிப்பு கொடுக்கப்படவில்லையே அந்த மனிதன் அப்புறப்பட்டு போகட்டும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருந்து என்று பதுவா செய்தார். நான் அதற்கு ஆமீன் சொன்னேன் என்கிறார். மன்னிக்கிறான் அல்லாஹ் சகோதரர்களே, இரவிலும் மன்னிக்கிறான், பகலிலும் மன்னிக்கிறான், ரமபான் மாதத்திலும் அல்ல மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் மன்னிக்கிறான். இரவில் கையை விரித்துக் கொண்டிருக்கிறான், பகலில் தவறு செய்தவன் தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக பகலில் கையை விரித்துக் கொண்டிருக்கிறான், இரவில் குற்றம் செய்தவன் தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக. இது அப்படி அல்லாஹ் செய்து கொண்டிருப்பதானது ஒரு நாள் இரண்டு நாளில் முடிந்து போவதல்ல, சூரியன் மேற்கிலே உதிக்கும் வரைக்கும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, பிரியமானவர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் எந்த நேரத்திலும் நமது பாவத்தை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். அமைதியா இருந்து கேளுங்க, பிரச்சனை இல்லை. இப்படித்தான் எங்களுடைய கபுரு வாழ்க்கையும் இருக்கும் என்று பார்த்துக்கோங்க. அல்லாஹால நமது கபறுகளை இப்படியாக ஆக்காமல் வெளிச்சமாக ஆக்கி வைப்பானாக. கபறு இதைவிட பயங்கரமான இருள், கபறு இதைவிட பயங்கரமான இருள் எது வரைக்கும் என்றால் நாம் எல்லாம் உலகத்திலிருந்து பயணப்பட்டு போகும் போது பாவக்கரைகளோடு போய் சேருவோம் என்றால், பாவக்கரைகளோடு போய் சேருவோம் என்றால் நாம் சற்று முன் கண்ட இருளை விட பன்மடங்கு பயங்கரமான இருள். ஏனென்றால் உலகத்திலே பாவக்கரைகள் என்பவை இருள், உலகத்திலே நன்மைகள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் வாழ்க்கை வெளிச்சம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்து பாவம் செய்கிற வாழ்க்கை அது குற்ற வாழ்க்கை, அது இருள். எனவே அல்லாஹாலா இப்படியான ஒரு வாழ்க்கையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அன்பர்களே, தோழர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெறுவதற்கு எந்த நாட்களும் இருக்கின்றன, ஆனால் ரமபான் இருக்கிறதே அல்லாஹ் நம்மை மன்னிப்பதற்கென்றே இருக்கிறார். அது இரவிலும் தான், பகலிலும் தான். அதிலும் குறிப்பாக ரமபானின் மூன்று பத்துக்களுள் நடுப்பத்தை அல்லாஹ் மன்னிப்பதற்கென்றே ஒதுக்கி வைத்திருக்கிறார். இந்த ரமபானை அடைந்து நாமெல்லாம் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் நம்மை விட அபாக்கியவான்கள், துர்ப்பாக்கியவான்கள் வேறு எவர் இருப்பார்கள்? ஆகவே மன்னிப்பு கேட்போம். ரமபானுக்கும் மன்னிப்புக்கும், பாவ மன்னிப்பு கோருவதற்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. கவலையோடு கேட்க வேண்டும். இந்த 27 தான் ஏனைய நாட்களிலும் தான் தௌபா செய்வோமே, கவலையோடு கேட்க வேண்டும், அழுது கேட்க வேண்டும், மண்டியிட்டு கேட்க வேண்டும், மன்றாடி கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் அருளில் நம்பிக்கை, முழு அளவிலான நம்பிக்கை வைத்து கேட்க வேண்டும். என்னை விட பெரும் குற்றவாளிகளை மன்னித்த அல்லாஹ் என்னை மன்னிக்காமல் இருப்பானா? நிச்சயமாக மன்னிப்பான் என்ற நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். அன்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். அழுது அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், அல்லாஹ் தான் நிச்சயமாக மன்னிப்பான். அழ வேண்டும். நமக்கெல்லாம் அழுகி வருவது கிடையாதே, என்னை சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் அழுகிற மக்கள் என்று நம்பிக்கை பெறுகிறேன். நமக்கெல்லாம் அழுகி வருவது மிக குறைவு. அழுகை மிக முக்கியமானது. அல்லாஹுவை பயந்து அழ வேண்டும். அல்லாஹுவைய பயம் இருக்கிறதே அது கடைசி கட்டத்திலும் கை கொடுக்கும் சகோதரர்களே. அல்லாஹுவை பயந்து வாழ்ந்த மனிதனுக்கு கடைசி கட்டத்திலும் அந்த பயம் கை கொடுக்கும். ஒரு பக்கம் காலமெல்லாம் அல்லாஹ்வை பயப்படாமல் இறுதி கட்டத்தில் ஒருவன் அல்லாஹ்வை பயந்தான், அவனுக்கும் அந்த பயம் கை கொடுக்கும். சற்று முன்னர் உங்களுடைய அடுத்த பள்ளியிலே பேசிவிட்டு முடிக்கும் போது இந்த சம்பவத்தை சொன்னேன். ஒரு மனிதன் அவனை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொன்னார்கள், உங்களுக்கு படிப்பினைக்காக ஒரு மனிதன் அவன் நல்லவை எதுவுமே செய்யவில்லை, அந்திம காலத்தில் தனது பிள்ளைகளோடு பேசினான், நான் எதுவுமே நல்லதை செய்யவில்லை, எனக்கு மரணம் வரலாம், நான் மரணித்த பிறகு எனது பிரேதத்தை நீங்கள் எரிக்க, அந்த எரித்த உடலை பிரேதத்தை பொடியாக்கி பவுடர் பண்ணி அதனை ஒரு அறிவிப்பு இருக்கிறது, அரைவாசியை கடலிலும் அரைவாசியை நிலத்திலும் போட்டுவிட வேண்டும். இன்னும் ஒரு அறிவிப்பில் இருக்கிறது, அதனை ஒரு காற்று வீசக்கூடிய நாளிலே முழுமையாக பரத்தி விடுங்கள் என்று சொன்னானாம். அவனுக்கு மரணம் சம்பவித்தது. அவனின் பிள்ளைகள் அவனுடைய வேண்டுகோளுக்கேற்ப அப்படியே செய்தார்கள். அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிட்டான், அவனுடைய உடம்பை ஒன்று சேர்க்க சொல்லி. நீருக்கு கட்டளையிட்டான், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பகுதியை ஒன்று சேர். இப்பொழுது மனிதன் முழுமையாக எழுந்து விட்டான். அல்லாஹ் இல்லாமையில் இருந்து நம்மை படைத்தவன் உண்டு பண்ணியவனுக்கு இந்த சாம்பலில் இருந்து நம்மை உண்டு பண்ணுவது எல்லாம் ஒரு பெரிய காரியமா? கேட்டான் அல்லாஹ் அவனை பார்த்து, இந்த வேலையை செய்தாயே நீ, உனக்கு எப்படியப்பா இந்த துணிவு வந்தது, எது உன்னையும் தூண்டியது இதனை செய்வதற்கு? அவன் சொன்னானாம், என்னை விட உன்மீது துணிவு பெற்ற, என்னை விட உனக்கு மாறு செய்த ஒரு அடியான் இருக்கவில்லை. நான் தப்பிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இன்னும் ஒரு அறிவிப்பு இருக்கிறது, அதுதான் அந்த இடத்திலே முக்கியம். அல்லாஹ் கேட்டானே, மா ஹமலக அலாமா சனாக், இந்த வேலையை செய்வதற்கு உன்னை எது தூண்டியது என்று கேட்ட போது சொன்னானாம், ஹஷ்யத்தும் மகாபத்தும், உன்னை பயந்தேன் என்று சொன்னானாம். அல்லாஹ் தனது மலக்குகளை பார்த்து சொன்னானாம், தஜாவசு அன், அவனை மன்னித்து விடுங்கள் என்று. சகோதரர்களே, சகோதரிகளே, இறுதி கட்டத்தில் ஒன்றுமே செய்யாதவன் அல்லாஹ்வை பயந்தான், அல்லாஹ்வின் தண்டனையை பயந்தான், அல்லாஹ்வின் நரகத்தை பயந்தான், அல்லாஹ்வின் சினத்தை கோபத்தை பயந்தான். அல்லாஹ் தன்னை பயந்தான் என்பதற்காக அவனை மன்னித்து விட்டு இருக்கிறான். எதுவும் செய்யாத ஒருவன் மட்டுமல்ல, எவனும் நினைப்பதை செய்வதற்கு நினைத்து பார்க்காத ஒரு வேலையை செய்ய செய்தவன், அவனை விடவா நானும் நீங்களும்? சகோதரர்களே, அல்லாஹுவை மன்னிப்பு, அல்லாஹுவை பயப்படுவது மிக முக்கியமானது. அழுவு வேண்டும், அல்லாஹுவை பயந்தால்தான் கண்கள் பணிக்கும். மறுமையில் எந்த நிழலும் இருக்காது அல்லாஹுடைய அரிசுடைய நிழலை தவிர. அந்த நிழலில் அல்லாஹு தாலா ஏழு சாராருக்கு நிழல் கொடுப்பான் என்று படிக்கிறோமே. அந்த ஏழு சாரார்களில் ஒரு சாராராக ஒரு மனிதனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வரஜுலுன் ஜக்கரல்லாஹு காலியன் ஃபஸாபத் ஐனா, ஒரு மனிதன், அல்லாஹ்வுடைய அரிசி நிழலை பெறுகிற ஒரு மனிதன், அவன் தனிமையில் இருந்து அல்லாஹுவை நினைத்து அவன் விழிகள் பனித்தன, அவன் கண்கள் அழுதன, அப்படியான மனிதன் என்று சொன்னார். சகோதரர்களை, கூட்டாக இருந்து செய்வதல்ல, அது வேறு விஷயம். படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்முடைய முன்னவர்கள் சொல்லி தந்தார்கள், தனிமையில் இருந்து நமது தவறுகளை சொல்லி அல்லாஹ்விடத்திலே அழ வேண்டும். அழுகும் போது அல்லாஹாலா நிச்சயமாக நாம் அவனை பயந்தழுகிறோம் என்பதனால் நம்மை மன்னிக்கிறான். சகோதரர்களே, என்னுடைய கண்கள் அல்லாஹ்வை பயந்து பணித்து எவ்வளவு நாட்கள்! உங்கள் ஒவ்வொருவருடைய கண்களும் அல்லாஹுடைய தண்டனையை பயந்து, அல்லாஹுடைய பிடியை பயந்து பணித்து எவ்வளவு நாட்கள்! நாம் அழ வேண்டும் அல்லாஹுவை பயந்து, அதன் மூலம் நமக்கு நரகம் புகுவதிலிருந்து பாதுகாப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை பயந்து அழுகிற அழுகையின் உச்சகட்ட நன்மையை பற்றி என்ன சொன்னார்கள் தெரியுமா? உச்சகட்ட பயன், அல்லாஹுவின் பயத்தினால் அழுக மனிதன் நரகம் புக மாட்டான் என்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், பால் மடியிலே மீண்டும் செல்லுகிற வரைக்கும் என்றார்கள். மடியிலிருந்து கறந்து வெளிவந்த பால், கறக்கப்பட்டு வெளிவந்த பால் இருக்கிறதே, அது எப்படி மடிக்கு போவது சாத்தியம் இல்லையோ மீண்டும்? அதுபோல அல்லாஹுவின் பயத்தினால் அழுத மனிதன் நரகத்துக்கு போவது சாத்தியம் இல்லை என்றார். புரியுதா என்னது? பால் மடியில் மீண்டும் செல்லுகிற வரைக்கும் அல்லாஹுடைய பயத்தினால் அழுத மனிதன் நரகம் புக மாட்டான் என்றார்கள். பால் மடிக்குள் எப்படி புகுந்து போக மாட்டாரோ மீண்டும், அதுவும் எப்படி நடக்காதோ, அது போல அல்லாஹுடைய பயத்தினால் அழுத மனிதன் நரகம் புக மாட்டான், அதுவும் நடக்காது, இதுவும் நடக்காது, அதுவும் நடக்காது என்ற கருத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹுடைய பயத்தினால் அழுத கண்ணுக்கு நரகத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் என்ற கருத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அழுவோம், அல்லாஹுவை பயந்து அழுவோம். சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த அழுகை இல்லாமல் போய்விட்டது என்னிடத்திலும் உங்களிடத்திலும். அல்லாஹுவை நினைத்து அழுகிறவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். அதனால் தான் இந்த உலகத்திலே நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அல்லாஹ்வை நினைத்து அழுவோம், நமது பாவங்களை முன்வைத்து கேட்க வேண்டும். எப்படி நமக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் யா அல்லாஹ் நான் இந்த நேரத்திலே செய்த இந்த பாவத்தை மன்னிப்பா என்று சொல்லும் போது எப்படி உணர்வு வர வேண்டும் தெரியுமா? கவலை, தூரத்திலிருந்து குறிபார்க்கிறீர், உங்களுடைய கையிலே துப்பாக்கி இருக்கிறது, தூரத்திலிருந்து ஒரு மானை குறிபார்க்கிறீர், சரியாக குறியெடுத்து இருக்கிறீர், இங்கிருந்து அந்த மானுக்கு நீங்கள் வெற்றி வைக்கிறீர்கள், சந்தோஷத்தோடு ஓடி பார்க்கிறீர்கள், உங்களுடைய வேட்டு சரியாக இருக்கிறது, ஆனால் நீங்கள் குறிவைத்து ஷூட் பண்ணியது அது மான் அல்ல, உங்களின் அருமை மகன். இந்த நேரத்திலே உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும், உங்களின் இதயம் எப்படி இருக்கும், உங்களின் மனம் எப்படி இருக்கும், உங்களின் உணர்வு எப்படி இருக்கும், உங்களின் உணர்ச்சி எப்படி இருக்கும்? சொந்த பிள்ளையையே என் கையினால் சுட்டுக் கொண்டு விட்டேனே, எப்படி பதறுவீர், எப்படி தவிப்பீர், எப்படி அழுதுமாய்வீர்? இப்படி எனது ஒவ்வொரு பாவத்தையும் நினைத்து அல்லாஹுவின் முன் அழுதுமாய வேண்டும். அந்த உணர்வோடு உணர்ச்சியோடு அல்லாஹுவை பயப்பட வேண்டும். அன்பர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த நேரத்தில் வளரக்கூடிய அழுகைக்கு அல்லாஹுவிடத்திலே பெரிய மாசு இருக்கிறது, பெரிய புள்ளிகள் இருக்கின்றன. அல்லாஹ் நமது உடம்பை கூட முழுமையாக நரகத்துக்கு ஹராமாக்கி விடுகிறான், தடை செய்யப்பட்டதாக ஆக்கி விடுகிறான். ஆகவே பாவங்களிலேயே வாழக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே, பாவ கரைகள் பொல்லாதவை. நான் ஏற்கனவே சொன்னேனே, மின்சார துண்டிப்பு வேளையிலே இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையிலே நாம் இருந்து கொண்டிருப்போம் பாவத்தில் இருக்கிறோம் என்றால், பாவங்கள் இருள், ஒவ்வொரு குற்றமும் ஒவ்வொரு பாவமும் நாம் செய்கின்ற வேலை, அது நாவினால் செய்யலாம், ஏனைய உறுப்புகளினால் செய்யலாம், ஒரு பொய்யாக இருக்கலாம், ஒரு கோலாக இருக்கலாம், ஒரு புறமாக இருக்கலாம், ஒரு ஏமாற்றாக இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு பாவத்தை செய்கின்ற போது அந்த பாவியின் இதயத்திலே ஒரு கருப்பு புள்ளி விழுகிறது என்றார்கள். ஏன் அது வெள்ளை புள்ளியாக இருக்கக்கூடாது? ஏன் அது சிவப்பு புள்ளியாக இருக்கக்கூடாது? ஏன் அது பச்சை புள்ளியாக இருக்கக்கூடாது? பாவம் என்பது இருள் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கருப்பு புள்ளி விழுகிறது, ஒவ்வொரு தடவை பாவம் செய்ய செய்ய கருப்பு புள்ளி ஒவ்வொரு தடவையும் பல புள்ளிகளாக ஆகும். அவன் தௌபா செய்து கலந்து கொண்டால் அவனது இதயம் பலபலப்பாக்கப்படுகிறது, இல்லை என்றால் நிறைய புள்ளிகள், கருப்பு புள்ளிகள் நிறைந்து நிறைந்து உள்ளம் துருப்பிடித்து போகிறது. அதுதான் அல்லாஹ் சொன்ன கல்லா பல்ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அவர்கள் செய்து கொண்டிருந்த, சம்பாதித்துக் கொண்டிருந்தவை அவர்களுடைய இதயங்களிலே துருப்பாக படிந்திருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொன்னானே, அதுதான் அந்த துரு என்றாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவங்கள் துரு கரை இருள், இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோம். பாவத்தின் விபரீதங்கள் தனியான ஒரு தலைப்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே. நாமெல்லாம் நிறைய பாவம் செய்து ஒரு இருள் சொந்த வாழ்க்கையில் இருக்கிறோம். அல் ஹஜருல் அஸ்வதை பற்றி படிக்கிறோம் அல்லவா? அல் ஹஜருல் அஸ்வத் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? கருப்புக்கள். எவராவது அதனுடைய நிறத்தை பார்த்தீர்களா? கருப்புக்கள் தான். நம்மளே ஹஜ்ஜி கும்ராவுக்கு போனவர்கள் அதனை பார்த்திருக்கிறோம், முத்தமிட்டு இருக்கிறோம், தொட்டு இருக்கிறோம். அதனுடைய நிறம் கருப்பு, அதனால் தான் அதுக்கு கருப்பு கல் என்று பெயர். ஆனால் அதனுடைய உண்மையான நிறம், யதார்த்தம் என்ன தெரியுமா? அது கருப்பல்ல. வெள்ளையிலும் எப்படியான வெள்ளை தெரியுமா? வெள்ளைக்கு எதனை நாம் உதாரணமாக சொல்வோம் சொல்லுங்க பாப்போம். வெள்ளைக்கு நாம் எதனை உதாரணமாக சொல்வோம்? எது உதாரணம் காட்டுவோம் வெள்ளைக்கு? பாலை, பாலை, பால் மாதிரி வெண்மை என்று சொல்வோம். பாலை விட வெள்ளையாக இருக்கிறது என்று சொல்வோமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுன்னத் திருமீதியிலே இருக்கிறது, இந்த அல் ஹஜருல் அஸ்வத் கருப்புக்கள் சுவனத்தில் இருந்து இறங்கும் போது வஹுவா அஷத்து பயாவம் மினல் லபன் நஸல அல் ஹஜருல் அஸ்வத் மினல் ஜன்னா. அல் ஹஜருல் அஸ்வத், அது சுவனத்தில் இருந்து இறங்கியது, சுவனத்தில் இருந்து வந்த கல். வஹுவா அஷத்து பயாவம் மினல் லபன், அது பாலை விட வெண்மையாக இருந்தது. பிள்ளைகள் மனிதர்களின் குற்றங்கள் அதனை கருப்பாக ஆக்கிவிட்டது என்றார்கள். நான் போகிறேன், நீங்கள் போகிறீர்கள், காலம் காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக மனிதர்கள் அதனை தொட பார்க்க முத்தமிட என்னுடைய கண்ணிலே, என்னுடைய மூக்கிலே, என்னுடைய தலையிலே, என்னுடைய முகத்திலே, என்னுடைய தாடியிலே, என்னுடைய மீசையிலே, என்னுடைய வாயிலே, என்னுடைய கையிலே, என்னுடைய விரல்களிலே எத்தனை பாவங்களோடு அதனை பார்க்கிறோம், தொடுகிறோம், முத்தமிடுகிறோம். அவ்வளவு வெண்மையாக இருந்த கல் நம்முடைய பாவங்களினால் கருப்பாக மாறி போய்விட்டது என்றால் ஒரு உண்மை புரிய வேண்டும். பாவங்கள் வெளிச்சமல்ல இருள், பாவங்கள் வெளிச்சமல்ல இருள். நாம் எல்லாம் பேசிக் கொள்கிறோமே, இதனுடைய மகனுக்கு படிப்பு ஏறுகிறது இல்லை, இதனுடைய மகனுக்கு ஞாபக சக்தி போதாது, எதை படித்தாலும் மறந்து விடுகிறார், இதனுடைய மகன் கணக்கு பாடத்திலே கணக்கு விடுகிறான், விஞ்ஞான பாடத்திலே கோட்டை விடுகிறான், அவனுக்கு குர்ஆன் ஒழுங்காக ஏறுவதில்லை என்றுதான் பேசிக் கொள்கிறோமே. நம்முடைய சூழலிலே இருக்கக்கூடிய பாவத்தின் விளைவுகள் சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய சூழலிலே பாவம் இருக்கிறது, வீட்டுக்குள் பாவம், நம்முடைய அண்டை அயலு வாழ்க்கையின் பாவம், நம்முடைய முழு வாழ்க்கையும் பாவத்திலே உருண்டு புரண்டு கொண்டிருப்பதனால் நம்முடைய கையிலே பாவம், அறையிலே பாவம், கம்ப்யூட்டரை திறந்தால் பாவம், செல்போனை திறந்தால் பாவம், எல்லாவற்றிலும் நாம் உருண்டு புரண்டு கொண்டிருப்பதனால் நமக்கும் அறிவு ஏறுவதில்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அறிவு ஏறுவதில்லை, நமக்கும் நினைவாற்றல் குன்றி போய்விட்டது, நமது பிள்ளைகளுக்கும் நினைவாற்றல் செய்து போய் கொண்டிருக்கிறது. ஒழுங்காக படிக்க வேண்டிய பருவத்திலே அவனுக்கு எதுவும் பாடங்கள் ஏறுவதில்லை. பாவத்தின் விளைவுகள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது ஆசிரியரிடத்திலே தனக்கு நினைவாற்றல் போதாமல் இருக்கின்றது என்று சொன்னார்கள். அவர்களுடைய நினைவாற்றலை பற்றி மட்டும் பேசுவதற்கு எனக்கு பல மனத்தியாக வேண்டும். அவர்கள் தனக்கு நினைவாற்றல் போதாது என்று கவலைப்படுகிறார்கள். தன்னுடைய ஆசிரியர் வக்கீ இடத்திலே சொன்னார்கள், ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா, எனக்கு நினைவாற்றல் கொண்டிருக்கின்றது என்று. அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? பாவங்கள் செய்யாதே. நினைவாற்றலுக்கும் நினைவாற்றல் கூடியிருப்பதற்கும் கூடியிருப்பதற்கும் பாவத்திற்கும் என்ன சம்பந்தம்? விளக்கம் சொன்னார்கள், அறிவு அல்லாஹ்விடத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு வெளிச்சம், ஒளி. பாவிக்கு அந்த வெளிச்சம் கொடுக்கப்படுவதில்லை என்று சொன்னார்கள். அன்பர்களே, பிரியமானவர்களே, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஆசிரியரை மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை சந்தித்து அவர்களோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொண்ட நேரத்திலே ஆசிரியர் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மாணவனை பார்க்கிறார்கள். ஷாஃபிஈயை சொன்னார்கள், இன்னி அரல்லாஹ கத் அல்கா அலா கல்பிக நூரா ஃபலா துத்ஃபிஹு பிழ்மத்தில் மஅசியா. நிச்சயமாக அல்லாஹ் உமது இதயத்திலே ஒரு பிரகாசத்தை, ஒரு வெளிச்சத்தை போட்டிருக்க நான் பார்க்கிறேன். பாவ இருள் கொண்டு அதனை அணைத்து விடாது என்றார்கள். பாவம் நமக்கு எல்லாவற்றுக்கும் தடை, அறிவுக்கும் தடை, நினைவுக்கும் தடை. மட்டுமல்ல சகோதரர்களே, ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அதன்படி நமக்கு ரிஸ்க்குக்கும் தடை, வியாபாரத்திலும் தடை, நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் வரும், பொருள் வாழ்க்கையிலும் தடை, பொருளீட்டல் வாழ்க்கையிலும் தடை, விவசாயத்திலும் தடை, நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் வரும். பாவத்தின் விளைவுகள். ஒரு விளைவு என்ன தெரியுமா சகோதரர்களே, சகோதரிகளே, மனிதன் அவன் செய்கிற பாவத்தினால் அவனுக்கு ரிஸ்க்கு தடுக்கப்படுகிறது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் செய்கிற பாவம் அது சிறிதாக இருக்கலாம், பெரிதாக இருக்கலாம் சகோதரர்களே, மனம் இருக்கிறதே அது சின்ன பகுதியோ பெரிய பகுதியோ என்று நாம் பிரித்து பார்ப்பதில்லை. சா மலமா பி என்று நாம் விரண்டோடுகிறோம். கொஞ்சம் தானே என்று நாம் அதுக்கு கிட்டே நெருங்கி போவதற்கு சம்மதிப்போமா? அதனை நாம் உடலில் படுத்திக் கொள்வதற்கு சம்மதிப்போமா? அல்லை, கூடுதலாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி நாம் ஒதுங்கி போகிறோம், கொஞ்சமாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி நெருங்கி போவோமா? மலம் என்றால் கொஞ்சமா அதிகமா அதனை நாம் ஒதுங்கி வாழ்கிறோம். சமமாக பாவத்தில் சிறிது பெரிய இருக்கிறது உண்மை, ஆனால் பெரிதை விட்டு எப்படி தவிந்து வாழ்கிறோமோ சிறிதிலிருந்தும் நாம் தவிந்து வாழ வேண்டும். ஏனென்றால் நஜிஸ் அது சிறிதோ பெரிதோ நஜிஸாகத்தான் இருக்கும் நமது பார்வையிலே. அன்பர்களே, பிரியமானவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நன்கு கவனம் செலுத்துவோம். மட்டுமல்ல பாவத்தின் மிக முக்கியமான பெரிய தாக்கம் என்ன தெரியுமா? நாம் செய்கிற நல் அமல்கள் கூட அடிபட்டு போவோம். நாம் நிறைய நல்லவர்கள் செய்கிறோம், இரவிலே வணங்குகிறோம், பாலிலே தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எத்தனையோ நல்லவர்கள் செய்கிறோம். நாம் செய்கிற தீமைகள் நமது நல்லவர்களை அழித்துவிடும். ஆதாரம் தேவையா படியுங்கள், சுனனுபடி மாஜாகவில் இருக்கிறது. அவரது சௌபான் ரபியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு சில சாராரை தெரியும். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமாக எனக்கு எனக்கு சில சாரார்களை தெரியும், அவர்கள் மறுமையில் வருவார்கள் எப்படி தெரியுமா, திகாமா மலைகளை போன்று நன்மைகளை கொண்டு வருவார்கள். திகாமா என்பது ஒரு பெரும் பிரதேசம் சகோதரர்களை, யமன் மக்கா வரைக்கும் பெரும் பிரதேசம், நீண்ட பிரதேசம். இந்த பகுதியிலே எண்ணிலடங்கா மலைகள் இருக்கின்றன. இப்படியான மலைகள், திகாமா பிரதேசத்து மலைகள் அளவுக்கு நன்மைகளை, மலைகள் அளவுக்கு குவித்துக் கொண்டு வரக்கூடிய மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள் மறுமையிலே. அல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து அவர்களின் நல்ல அமல்களை, மலை போன்ற அத்தனை குவியல்களான அமல்களையும் அமலுக்கும் அல்லாவிடத்திலே ஏற்பு அங்கே இருக்க மாட்டாது, பரத்தப்பட்ட புழுதியாக அல்லாக்கி விடுவான். சௌபான் ரபி அல்லாஹு ரபி அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், யார சூழல்லா ஜல்லியும் இவ்வளவு நல்ல அமல்கள் செய்து கொண்டு வந்து கடைசியில் ஒன்றுமே உதவாக்கரையாக கவைக்குதவையா உதவாத அமல்களாக போய்விட்டனவே, இவர்கள் யாரென்று நமக்கு தெளிவாக சொல்லுங்களே, நாம் அறியாமல் அவர்களோடு சேர்ந்து கொள்ளாமல் இருப்பதற்காக வேண்டி. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, கண் திறந்து படிப்போம், அகக்கண்ணையும் புறக்கண்ணையும் திறந்து படிப்போம் சகோதரர்களே சகோதரிகளே. என்ன சொன்னார்கள் தெரியுமா, அவர்கள் வேறு யாரும் புதிய ஒரு படைப்பு அல்ல, சந்திர மண்டலத்தில் இருந்து வேறு கோள்களில் இருந்து வந்து ஒரு ஆட்கள் அல்ல என்ற வகையிலே சொன்னார்கள், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் தான், உங்களை சேர்ந்தவர்கள் தான். இதை விடவும் பயங்கரமானது என்ன தெரியுமா, வயதுன நீங்கள் எடுப்பது போல் அவர்கள் இரவிலிருந்து எடுத்துக் கொள்கிறார்கள், நீங்கள் இரவிலே வணங்குவது போல் அவர்கள் இரவிலே வணங்குகிறார்கள், நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுகிறீர்கள், ரமபானிலே தராவீஹ் தொழுகிறீர்கள், எல்லா காலத்திலும் வித்ர் தொழுகிறீர்கள், இப்படி குர்ஆன் ஓதுகிறீர்கள், இஸ்திக்ஃபார் செய்கிறீர்கள், தௌபா செய்கிறீர்கள், துஆ செய்கிறீர்கள், இரவு நேரத்திலே ஒதுக்கி அல்லாஹ்வை பயந்து, அது போல அவர்களும் இரவு வணக்கம் செய்தவர்கள் தான். அப்ப இந்த இவர்களுக்கு நடைபெற்றது இங்கே தான் இருக்கிறது, வலா கிண்ணஹும் அக்வாமுன் இதா ஹலவு பிமஹாரிமில்லாஹின் தஹகூஹா, என்றாலும் அவர்கள் அல்லாஹ்வின் தடைகளோடு தனித்து போய்விட்டார்கள் என்றால் அவற்றை மீறி விடுவார். அல்லாஹ்வின் ஹராம் தடை செய்யப்பட்ட விடயங்கள் மனிதர்களோடு மனிதர்களாக கூட்டாக இருக்கும் போது ஒரு பெண்ணை பார்க்கிறான், தன்னுடைய பார்வையை திருப்பிக் கொள்கிறான், ஆனால் தனியே இருக்கிறான் ஒரு பெண் மாறி போகிறாள், அந்நிய பெண் நன்றாக பார்க்கிறான். மனிதர்களோடு கூட்டாக இருக்கும் போது அல்லாஹ்வுடைய ஹலால் ஹராமை பேணி நடப்பார்கள், தனியே இருக்கும் போது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஹலால் ஹராம் எல்லாம் பொருட்டாக இருக்காது. இப்படியாக நல்லமல் செய்து விட்டு வந்தவர்கள் ஆனால் அல்லாஹ்வுடைய தடைகளை மீறினார்கள், மனிதர்களோடு இருக்கும் போது அல்ல தனிமையில் இருக்கும் போது மீறினார்கள். சகோதரர்களே, எனது வீட்டிலே ஆறு தர அறையிலே என்ன நடைபெறுகிறது, எனது வீட்டிலே 10 தர 10 அறையிலே என்ன நடைபெறுகிறது, நான் தனியே இருந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய கையிலே தொலைபேசி இருக்கிறது, யாரோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய அறையிலே கம்ப்யூட்டர் இருக்கிறது, நெட் இருக்கிறது, நெட் கனெக்ஷன் இருக்கிறது, நான் எங்கெங்கெல்லாமோ போய் உலா வந்து கொண்டிருக்கிறேன், எவரும் இல்லை, என் மனைவி வேறொரு அறையில் தூங்கிக் கொண்டிருக்கிறார், அல்லது என் கணவன் வேறொரு அறையில் தூங்கிக் கொண்டிருக்கிறார், என் பெற்றோர்களும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் அந்த இடத்திலே பார்ப்பதற்கு இல்லை, அந்த பயம் உள்ளவன் மட்டும் தான் அந்த நேரத்திலே பாவத்தில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வான். அப்படியான அல்லாஹ்வுடைய பயமற்ற மனிதன் தனிமையில் இருக்கும் போது அல்லாஹ்வுடைய ஹராத்திலே மாட்டிக்கொள்வார். அப்படியானவர்கள் தான் தம்முடைய நல்ல அமல்கள் பல மலைக்கணக்கில் செய்துவிட்டு வந்தும் அவற்றை தமது அல்லாஹ்வின் முன்னிலையிலே அப்படியே கவைக்குதவையாக ஆக்கிக் கொண்டார். சகோதரர்களே, நமது பாவங்களின் விபரீதங்களில் ஒன்றுதான், நாம் எத்தனை நல்லவர்கள் செய்தாலும் அவை அல்லாஹ்விடத்திலே ஏற்பு இல்லாமல் போய்விடும், பாவங்கள் நக்கிரியைகளை அழித்து விடுகின்றன என்பதற்கு வேறு ஆதாரம் தேவையில்லை சகோதரர்களே. எனவே தனிமையிலிருந்து அல்லாஹ்வை பயந்து வாழ்வது இருக்கிறது, அது கூட்டாக மனிதர்களோடு சேர்ந்து வாழும் போது அல்லாஹ்வை பயப்படுவதை விட, ஒருவன் ஒரு பெண்ணை ஒரு தீய வேலைக்கு அழைக்கிறான், அந்த பெண்ணோடு பேசுகிறான், இருவரும் நெருங்கி விட்டார்கள், விபச்சாரத்துக்கு நெருங்கி விட்டார்கள். இந்த நேரத்தில் அவன் சொல்லுகிறான், லா யரானா இல்லல் கவாக்கிப், நம்மை நட்சத்திரங்களை தவிர வேறு ஒன்றும் பார்க்கவில்லை இந்த நேரத்திலே. அந்த பெண் அல்லாஹுவை பயந்தவள் சொன்னானாம், நட்சத்திரங்களை இயக்குபவன் எங்கே இருக்கிறான். சகோதரர்களே சகோதரர்களே சகோதரிகளே, நாம் இருநிலை இருக்கிறோமா? இருநிலை வானத்தை பார்ப்போம். வானத்தை படைத்தவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயம் நமக்கு வரட்டும். தனிமையில் இருக்கிறோமா? அல்லாஹுவை பயப்படுவோம். தனிமையிலிருந்து அல்லாஹுவை பயப்படுவோம் என்றால் கூட்டு வாழ்க்கையிலே நிச்சயமாக அல்லாஹுவை பயப்படுவோம். ஆகவே நீண்ட நேரம் எடுத்து பேசுவதற்கு இல்லை சகோதரர்களே சகோதரிகளே. சிந்தனைக்காக சில விஷயங்களை, முதலில் எனக்கு உங்களை விட ஒரு பெரும் பாவி நான், உங்களை விட ஒரு பெரும் பாவி. ஹதீஸிலே வந்திருக்கிறது, அன்புக்குரியவர்களே பிரியமானவர்களே, அன்புக்குரியவர்களே பிரியமானவர்களே, சுவனத்திலே சில மனிதர், சுவனத்திலே மனிதர்கள், சுவனவாசிகள் ஒருவனை பார்ப்பார்களாம், நம்மோடு ஒன்றாக இருந்த ஒருவரை காணவில்லையே, அக்கம் பக்கத்திலே வாழ்ந்த ஒருவரை காணவில்லையே, நாம் உயிருக்கு உயிராக நேசித்த ஒருவரை காணவில்லையே என்று பார்க்கும் போது அல்லாஹ்விடத்திலே கேட்பார்களாம் சுவனவாசிகள், யா அல்லாஹ், என்னுடைய மஹல்லாவிலே இருந்த இந்நாளை காணவில்லை. நமக்கு ஒரு நாள் 27வது இரவு ரமபானிலே வந்து பயான் செய்து விட்டு போன இந்நாளை சுவனத்திலே காணவில்லை என்று எப்படி கேட்பார்கள்? அப்ப அல்லாஹ் சொல்வான், நாம் அவன் நரகத்தில் இருக்கிறான், அந்த பயான் பண்ணினவன் நரகத்தில் இருக்கிறான் சொல்லுவான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவானான், நீங்கள் போய் அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் சொல்லுவாங்க. இதுதான் நான் ஆரம்பத்திலே அமரும் போது சொன்னேனே, நமக்கும் உங்களுக்கும் இடையிலே அன்பு இருக்கும் என்றால் அந்த அன்பு சுவனத்திலும் கை கொடுக்கும். நாம் உயிருக்கு உயிராக ஒருவரை நேசித்திருந்தால் அவனுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடலாம், யா அல்லாஹ், எம்மோடு ஒன்றாக இருந்தவன், நாம் நேசித்த ஒருவன், நமக்கு பல நன்மைகளை சொல்லித் தந்த ஒருவன், அவனை இந்த இடத்திலே சுவனத்திலே காணவில்லை என்று நாம் நீங்கள் கேட்க வேண்டும், அல்லது நான் உங்களுக்காக கேட்க வேண்டும். அல்லாஹ் அவன் இங்கே இல்லை, இருக்கக்கூடாது, ஒரு இடத்திலே இருக்கிறான், நரகத்திலே இருக்கிறான் என்றால் அல்லாஹ் நமக்கு மேலதிகமான ஒரு சந்தர்ப்பத்தை தருவான், நீங்கள் போய் அவனை கொண்டு கொண்டு வாருங்கள். அப்படி நீங்கள் என்னை சுவனத்திலே காணவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாப்பானாக. உரத்திலே கெஞ்சி கேட்கிறேன், நரகத்திலிருந்து என்னை விடுதலை செய்வதற்கு அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்றால் உங்களை விட மிகவும் துர்ப்பாக்கியவனாக, நிறைய குற்றங்கள் செய்தவனாக, அல்லாஹ்வுக்கு தனிமையிலே நிறைய மாற்றங்கள் செய்தவனாக, அல்லாஹ்வை பயப்படுவதில் அலட்சிய போக்குள்ளவனாக, அல்லாஹ்வை பயந்து அழுவதில் மிகவும் கவனக்குறை உள்ளவனாக நான் இருக்கிறேன். இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் என்று ஒரு பெரிய அறிஞர் இருந்தார், ஒரு பெரிய உபதேசி. நாம் எல்லாம் என்ன பயான் சகோதரர்களே, இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பயான் என்றால் மக்கள் ஆயிரக்கணக்கில் குழுமி விடுவார்கள். ஒரு தடவை பார்க்கிறார்கள் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய உபதேசம் செய்துவிட்டு தன்னுடைய சபையில் இருப்பவர்களை பார்க்கிறார்கள், சுமார் 10,000 பேர் இருக்கிறார்கள். இது என்ன, 100 பேர் கூட இல்லை. இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்க்கிறார்கள், சுமார் 10,000 பேர் தன்னுடைய உபதேசத்தை கேட்டிருக்கிறார்கள். இதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? எண்ணிக்கை அல்ல, எண்ணிக்கையும் ஆச்சரியம் தான், அதை விட ஆச்சரியம் அவர்கள் எல்லோரையும் பார்க்கிறார்கள், கண்ணீர் வடிக்காத ஒருவரை அவர்கள் பார்க்க முடியவில்லை. இது என்ன பயான், இது என்ன பேச்சு சகோதரர்களே சகோதரிகளே. இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சபையிலே நாம் இருந்திருக்க வேண்டும். 10,000 பேர் எண்ணிக்கையில் அதுவும் ஆச்சரியம் தான், உலகத்திலே எந்த பேச்சானுக்கு அவ்வளவு பேர் இருப்பார்கள் கேட்பதற்கு, பயான் பண்ணுவதை கேட்பதற்கு. அதை விட ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் என்ன தெரியுமா, 10,000 பேரில் எவரும் அவர்களுடைய பேச்சை கேட்டு கண்ணீர் வடிக்காத ஒருவன் இல்லாமல் இருந்தது. இந்த நேரத்திலே அல்லாஹ்வை பார்த்து பேசினார்களாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சொன்னார்களாம், அல்லாஹ், யா அல்லாஹ், நீ என்னை தண்டிப்பதென்றிருந்தால் இவர்கள் எவருக்கும் காட்டாமல் என்னை மறுமையிலே தந்தி. அதைத்தான் நானும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். நாளைக்கு என்ன சொல்வார்கள் தெரியுமா, என்ன சொல்வார்கள் தெரியுமா, அத்தப மந்தல்ல அலை, தன்னை காட்டி கொடுத்தவனை தண்டித்து விட்டானே என்று சொல்லுவார்கள். அல்லாஹுவை நமக்கு காட்டி தந்தவனையே அல்லாஹாலா தண்டித்து விட்டானே என்று சொல்லுவார்கள். எப்படி அல்லாஹுடைய கண்ணியத்தை பேணுகிறார்கள் என்று பாருங்கள். இந்த மக்கள் 10,000 பேர் என்ன சொல்வார்கள், இப்னுல் ஜௌசி நரகத்தில் தண்டிக்கப்படுறதை கண்டா, அரே அல்லாஹ், இந்த 10,000 பேர் எங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதை சொல்லி உன்னுடைய நற்புத்திகளை எல்லாம் நமக்கு சொல்லித்தந்து உன்னை யார் என்று நமக்கு விளக்கமாக சொல்லித்தந்த அவரையே போய் நீ சண்டிக்கிறாய் என்று சொல்லுவதானது உன்னுடைய கண்ணியத்துக்கு இழுக்காக போய்விடுமே ஆவா, உன்னுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நான் கோருகிறேன், என்னை நீ சண்டிப்பது என்றிருந்தால் இவர்கள் யாரும் பார்க்கும் நிலையில் சண்டித்து விடாதே. அதுபோல நான் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறேன், அன்பு தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் என்னுடைய மோட்சத்துக்காக விமோசனத்துக்காக, நான் உங்களுடைய விமோசனத்துக்காக, மோட்சத்துக்காக பரஸ்பரம் துவா செய்வோம். அல்லாஹ் தஆலா ஒருவர் மற்றவருக்கு கேட்கிற துவாவின் போது ஒரு மலக்கை நியமிக்கிறார், யா அல்லாஹ், இவர் எதனை தனது சகோதரருக்காக கேட்கிறாரோ அது போன்றது இவருக்கு கொடு என்று சொல்லுகிறார். நாம் நமக்கு கேட்கிற துவா கேட்கப்படுகிறதோ இல்லையோ, அடுத்த சகோதரனுக்காக வேண்டி கேட்கிற துவாவின் நாள் நமக்கு நிச்சயமாக அது கிடைக்கிறது என்றால் மலக்கு அதனை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் செய்யும்படி. எனவே அன்புள்ளவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் ஒருவர் மற்றவரை நேசிப்போம், ஒருவர் மற்றவருக்காக துவா இறங்குவோம், ஒருவர் மற்றவருக்காக நன்முக்கரம் நீட்டுவோம். ஜீர் விஷயத்திலும் தான், துன்யா விஷயத்திலும் தான் அல்லாஹுவை பயந்து வாழ்வோம். அது ஒன்று மட்டும் தான் நமக்கு கை கொடுக்கும், அந்த பயத்தினால் அழுவோம், அது ஒன்று மட்டும் தான் நமக்கு கை கொடுக்கும் என்ற உறுதியான எண்ணத்தோடு இந்த ரமபானின் எஞ்சிய காலத்தையும் கழிப்போம். நம்முடைய ரமபான் நமக்கு தூய்மையான ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும். நம்மையும், நமது சூழலையும், நமது வாழ்வையும், நமது எல்லா நிலைகளையும் இறுதி வரைக்கும் தூய்மையாக ஆக்கிக் கொள்வதற்கு இந்த ரமபானும் சென்ற ரமபான்களும் வர இருக்கக்கூடிய நாம் அறிய இருக்கக்கூடிய ரமபான்கள் நமக்கு முழுமையான காரணமாக அமைய வேண்டும். அல்லாஹ்வுக்கு நமக்கு தௌஃபிக் தருவானாக. நம்மை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக, நம்மை மன்னிப்பாயாக, நம்மை பொறுத்தருள்வாயாக, நமது பாவங்களை மன்னித்து அவற்றை மறைத்து அவற்றை நன்மைகளாக நமக்கு மாற்றித் தருவாயாக. அல்லாஹ், நிறைய தவறுகள் செய்திருக்கிறோம், உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நிறைய பாவங்களோடு இருக்கிறோம் யாவ்வா. நம்மை மன்னிப்பதற்கு உன்னை தவிர வேறு எவரும் இல்லை யாவ்வா. குற்றம் பிடிப்பதற்கும் உன்னை தவிர வேறு எவரும் இல்லை யாவ்வா. உன்னை மீறிவிட்டோம், உன் வரம்புகளை தாண்டிவிட்டோம், உனது கட்டளைகளுக்கு செவிமடுக்காது இருந்திருக்கிறோம், உனது உத்தரவுகளை உதாசீனம் செய்துவிட்டோம். யாவ்வா, நம்மை நீ மன்னித்து விடுவாயாக. நம்மை குற்றம் பிடிப்பதனால், நம்மை தண்டிப்பதனால் உனக்கு எதுவுமே கூடி போவதில்லை. நம்மை நீ மன்னித்து நமக்கு அருள் பாலிப்பதனால் உனக்கு எதுவுமே குறைந்து போக போவதில்லை அவ்வா. நம்மை மன்னித்துக் கொள்வாயாக. உன்னை சதா பயந்து வாழ்பவர்களாக ஏற்றுக்கொள்வாயாக. யாவா, உன்னை பயந்து வாழும் வாழ்க்கையை தந்துடுவாயாக. யாவா, குறிப்பாக தனிமையிலே இருக்கும் போது உன்னை பயந்து வாழச் செய்யாவா. யாவா, மக்களோடு மக்களாக இருக்கும் போது பய உணர்வு இருக்கிறது யாவா. யாவா, தனிமையில் இருக்கும் போது பாவங்களோடு சம்பந்தப்பட்டு விடுகிறோம். யாவா, நம்மை மன்னித்துக் கொள் யாவா. யாவா, யா அர்ஹமர் ரஹீமீன், நமக்கும் நமது நஃப்சுக்கும் இடையிலே நீண்ட திரையை போட்டுது யாவா. பாவங்களுக்கு தூண்டக்கூடிய சேத்தானுக்கும் நமக்கும் இடையிலே நீண்ட இடைவெளியை ஏற்படுத்துது யாவா. பாவங்களுக்கு நமக்கும் இடையிலே கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையிலே உள்ள தூரத்தை ஏற்படுத்துது யாவா. யாவா, அதிகம் அதிகம் தௌபா செய்பவர்களாக ஆக்கிவை, அதிகம் அதிகம் இஸ்திஃபார் செய்பவர்களாக ஆக்கிவை, அதன் மூலம் உனது நெருக்கத்தை பெறுபவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்ளியா அல்லாஹ். யா அர்ஹமர் ராஹிமீன், நம்மை கபூல் செய்வாயாக, நமது குடும்பங்களை கபூல் செய்வாயாக, நமது சிறுவர்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், நமக்கு அறிவை தருவாயாக, அறிவில் விளக்கத்தை தருவாயாக, நிறைவான நினைவாற்றலை தருவாயாக, நமது பிள்ளைகளுக்கு நல்ல அறிவை கொடுப்பாயாக, நினைவாற்றலை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யா அர்ஹமர் ராஹிமீன், ரமபானிலே உனது நல்லடியார்கள் யார் யாரெல்லாம் உன்னுடைய உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார்களோ அவர்களோடு நம்மையும் சேர்த்துக் கொள்வாயாக. நரக விடுதலை அளிக்கிறாய் அவ்வா. இந்த ரமபானிலே தினசரி இரவு வேளையிலே இஃப்தார் வேளையிலே நரக விடுதலை அளிக்கிறாய் அவ்வா. நாம் அப்படியான கூட்டத்திலே சேர்ந்து கொள்ள விரும்புகிறோம் யாவா. நம் ஒவ்வொருவரையும் நரக விடுதலை அளித்து அளிக்கப்பட்ட பாக்கியவான்களாக ஏற்றுக்கொள்வாயாக. யாவா, மன்னிக்கிறாய் யாவா. இந்த ரமபானிலே மன்னித்துக் கொண்டே இருக்கிறாய் யாவா. உன் மன்னிப்புக்கு இந்த ரமபானிலே எந்த குறையும் குறைவும் இல்லை யாவா. யாவா, மன்னித்துக் கொண்டே இருக்கிறாய், நம்மை மன்னித்துக் கொள்வாயாக, நம்மை மன்னித்துக் கொண்டே இருப்பாயாக. நாளுக்காக நாம் குற்றம் செய்து கொண்டே இருப்போம் என்று சொல்லவில்லை யாவா. குற்றங்கள் இருந்து தவிர்ந்து வாழும் சந்தர்ப்பத்தை தந்திரு யாவா. யாவா, சூழல்களை துப்புரப்படுத்தி தந்திரு யாவா. யாவா, சூழலை துப்புரவாக ஆக்கி தந்திரு யாவா. யாவா, யா அர்ஹமர் ராஹிமீன், மனைவி மக்களோடு குடும்பமாக வாழக்கூடிய நேரத்திலே ஏற்படக்கூடிய பாவங்களில் இருந்து பாதுகாப்பாயாக. வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய பாவங்களில் இருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் தொழில்துறைகளிலே ஏற்படக்கூடிய பாவங்கள் இருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் சிறிய பாவங்கள் தானே என்று நாம் சகஜமாக செய்து விடுகிறோம். யா அல்லாஹ் ஒருவர் மற்றவரோடு ஒன்று சேர்ந்திருக்கும் போது கூட யா அல்லாஹ் பேச்சால் கூட சிறிய பாவம் தானே என்று கொஞ்சம் கூட என்னாவது பாவத்தை பற்றியே கிஞ்சிட்டும் என்னாவது செய்து விடுகிறோம். யா அல்லாஹ் இவற்றிலிருந்து நமக்கு பாதுகாப்பை தந்துடுவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மர் ரஹீமீன், நாம் எல்லாம் உன்னுடைய தௌஹீதுக்கு, உன்னுடைய ருபூபியத்துக்கு, உன்னுடைய ஏகத்துவத்துக்கு காட்சி சொல்லவர்கள். யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னுடைய வீட்டிலே உயர்ந்த மாதத்திலே உயர்ந்த நாளொன்றிலே ஒன்று செஞ்சிருக்கிறோம். யா அல்லாஹ் உனக்காக தொழுது இருக்கிறோம். யா அல்லாஹ் குறைகளோடு தான் இருந்தாலும் தொழுது இருக்கிறோம். யா அல்லாஹ் ஓதி இருக்கிறோம். யா அல்லாஹ் ஏத்திக்காக இருந்திருக்கிறோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் துஆக்கள் செய்திருக்கிறோம், விக்ருகள் செய்திருக்கிறோம், உன்னை தூய்மைப்படுத்தி இருக்கிறோம். யா அல்லாஹ் உன்னுடைய ஏகத்துவத்துக்காக வேண்டி சாட்சி சொன்ன எம்மை நீ என்ன செய்து விட போகிறாய்? யா அல்லாஹ் நம்ம எல்லாம் தண்டித்து விடாதே. யா அல்லாஹ் அருட்கண் கொண்டு பார்ப்பாயாக, உன்னுடைய விசேட ரஹமத்துக்கு என்னை உட்படுத்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் உன்னை நேசிப்பவர்களாக, உனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பவர்களாக நம்மை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் உலக வாழ்க்கையை சௌகரியமாக ஆக்கி தந்துடுவாயாக, மறுமை வாழ்க்கையையும் சௌகரியமாக ஆக்கி தருவாயாக, மரணம் கபரு வாழ்க்கை பர்சக் வாழ்க்கையையும் சௌகரியமாக இன்பமாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் நமக்கு மத்தியிலே அன்பை வளர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையிலே கணவன் மனைவிக்கிடையிலே அன்பை வளர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மர் ரஹீம், கடனற்ற வாழ்க்கையை தருவாயாக, வழக்கு ஒம்பற்ற வாழ்க்கையை தருவாயாக, பிரச்சனைகள் சோதனைகளற்ற வாழ்க்கையை தருவாயாக, சோதனைகளின் போது பொறுமையை தந்துடுவாயாக. யா அல்லாஹ் பொறுமையோடு அவற்றை வெற்றிகரமாக எதிர்கொள்கின்ற மனத்துணிவையும் தந்துடுவாயாக. யா அல்லாஹ் துன்பங்களை கொண்டு கண்டு துவண்டு போகாமல் நம்மை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மர் ரஹீமுடைய ரஹமத்திலே எப்பொழுதும் எதிர்பார்ப்பு மட்டுமல்ல நம்பிக்கையும் நமக்கு இருக்க செய்வாயாக. உன்னுடைய அருளிலிருந்து நிராசை நமக்கு வந்துவிடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மர் ரஹீமீன், நமது தேவைகளை நன்கறிந்தவனாக இருக்கிறாய், அவற்றை நிறைவேற்றி தந்துடுவாயாக. நாம் கேட்கும் துஆக்களை எல்லாம் நிறைவேற்றி நமக்கு அங்கீகரித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் நமது பிள்ளைகளை கபூல் செய்வாயாக, நமது பிள்ளைகளை நீயே நமக்கு வளர்த்து தருவாயாக. யா அல்லாஹ் நமது பிள்ளைகளை வளர்ப்பது கூட ஒரு கஷ்டமான காலத்திலே இருக்கிறோம். யா அல்லாஹ் நமது பிள்ளைகளை உன்னிடமே ஒப்படைக்கிறோம். அவர்களுக்கு தேவையான கல்வி, அறிவு, விளக்கம், ஒழுக்கம் எல்லாவற்றையும் கொடுத்து யா அல்லாஹ் மரியாதையான நல்ல பிரஜைகளாக, நல்ல பிள்ளைகளாக, வல்லவர்களாக, நல்லவர்களாக அவர்களை உருவாக்கி தந்திரு ரஹ்மானே. யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன், யா தல் ஜலாலி வல் இக்ராம், இறைவா யா அர்ஹமர் ராஹிமீன் என்று மூன்று தடவை அழைத்தால் நீ பதில் சொல்வதற்கு தயாராகி விடுகிறாய். யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்று அழைத்தால் பதில் சொல்வதற்கு தயாராகி விடுகிறாய் யா அல்லாஹ் என்று நாம் ஹதீஸ் படித்திருக்கிறோம். யா அல்லாஹ் மூன்று தடவை யா அர்ஹமர் ராஹிமீன் சொல்லுகிறோம். யா அல்லாஹ் யாதல் ஜலாலி வல் இக்ராமும் சொல்லி இருக்கிறோம். யா அல்லாஹ் நம்மை அருட்கண் கொண்டு பார்ப்பாயாக, நமது கேள்விகளுக்கு நமது கோரிக்கைகளுக்கு விடையளிப்பாயாக. யா அல்லாஹ் யா அர்ஹமர் ரஹீம், யாதல் ஜலாலி வல் இக்ராம், நம்மிலே பெண்கள் மத்தியிலே தீனுடைய வாழ்க்கையை கொடுத்திரு, ஆண்கள் மத்தியிலே தீனுடைய வாழ்க்கையை கொடுத்திரு. யா அர்ஹமர் ரஹீமீன், நமக்கு எல்லா விதமான பரக்கத்துகளையும் சுரந்து விடு யா அல்லாஹ், எல்லா ஹைர்களையும் சுரந்து விடு யா அல்லாஹ், பாதுகாப்பை தந்திரு யா அல்லாஹ், நமது உடைமைகள், உயிர்கள், உணர்வுகள், உரிமைகள் எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பை தந்திரு யா அல்லாஹ். யா அர்ஹமர் ரஹீமீன், யாதல் ஜலாலி வல் இக்ராம், கணவன் வயதுக்கு வந்தவர் பெண்களுக்கு நல்ல கணவன்களையும், வயதுக்கு வந்த ஆண்களுக்கு நல்ல பெண்மணிகளை மனைவிகளாகவும் கொடுத்திருந்தார் ரஹ்மானே. யார் யாரெல்லாம் திருமண வாழ்க்கையிலே பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பிள்ளைகளை கொடுத்து அவர்களுடைய மனதை குளிரச் செய்திரு ரஹ்மானே. யா அல்லாஹ் யா அர்ஹமர் ரஹீமீன், நமது தேவைகளை நாம் அறிந்திருப்பதை விட நீ அறிந்திருக்கிறாய், நமக்கு தேவைகளை நிறைவேற்றி தந்துடுவாயாக. கேட்க தவறியவற்றையும் கேட்டதாக சொல்லி யா அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தந்துடுவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மர் ரஹீமீன், நம்மிலே எவரெவரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ, படுக்கைகளில் இருக்கிறார்களோ, ஆஸ்பத்திரிகளில் வெள்ளை படுக்கைகளில் இருக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் இந்த நல்ல தருணத்திலே வீட்டிலே உன்னிடத்திலே கையேந்தி நிலையில் நினைத்து பார்க்கிறோம். யா அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் மீண்டும் சதுர சுகத்தை கொடுத்திரு. நம்மை போல் ஓடி ஆடி வாழ வேண்டும், நம்மை போல் அவர்களும் மஸ்ஜிதுக்கு வர வேண்டும், மீண்டும் நின்று உனக்காக வேண்டி வணக்கங்கள் செய்ய வேண்டும். யா அல்லாஹ் நின்று குனிந்து பணிந்து சிரசு தாழ்த்தி உனக்கு சுஜூது செய்ய வேண்டும், தொழ வேண்டும். யா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்திரு ரஹ்மானே, அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் கொடுத்திரு ரஹ்மானே. அதே போல நம்முடைய உறவுகள், இரத்தங்கள், இரக்கங்கள் உன்னுடைய பிடியிலே மன்னரையிலே இருக்கிறார்கள் யாவ்லா, அவர்களையும் நினைத்து பார்க்கிறோம் ரஹ்மானே. அவர்களை உடைய ரஹ்மத்துக்குட்படுத்தி, உடைய மகஃபிரத்துக்குட்படுத்தி, உடைய தௌஃபீக்குட்படுத்தி அவர்களின் பர்சக் வாழ்வை மனமாக்கி வை, இனிமையாக்கி வை, சுகமாக்கி வை, சுகந்தியாக்கி வை, சுவனத்து சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்க செய்யாவா, இன்பகரமான ஒரு வாழ்க்கையை பரதகரை அவர்களுக்கு கொடுத்துடுவாயாக யாவா. நமது ஊரின் வளங்களிலே பறக்க செய்வாயாக, தொழில்களிலே பறக்க செய்வாயாக, தொழில் முனைவுகளிலே பறக்க செய்வாயாக, விவசாயத்திலே பறக்க செய்வாயாக, வியாபாரத்திலே பறக்க செய்வாயாக, கடலிலே பறக்க செய்வாயாக, தரையிலே பறக்க செய்வாயாக, மரங்களிலே, பட்சிகளிலே, மிருகங்களிலே, பறவைகளிலே பறக்க செய்வாயாக, இந்த மதரசாக்கள் மஸ்ஜிதுகளிலே பறக்க செய்வாயாக யாவா யார்ஹமர் ராஹிமீ. நூற்றுக்கு நூறு வீதம் முஸ்லிம்களாக உன்னுடைய தௌஹீதுக்கு சாட்சி சொன்னவர்கள் வாழ்கிற ஒரு ஊர் யாவா யாவா, அந்நியவர்கள் இந்த இடத்திலே எக்காரணம் கொண்டும் வந்துவிடாமல் பாதுகாப்பாயாக. எக்காரணம் கொண்டும் உன்னுடைய இந்த நூற்றுக்கு நூறு வீதமான முஸ்லிம்களுடைய ஊரிலே எந்த நாளிலும் முன்னுடைய தௌஹீதுக்கு அப்பாற்பட்ட ஒரு செயலை இந்த இடத்திலே, இந்த பூமியிலே நாம் காணவும் கூடாது, நம்முடைய பரம்பரை வருங்காலத்திலே காணவும் கூடாது யாவா. கடைசி வரைக்கும் நூற்றுக்கு நூறு வீதம் முஸ்லிமான ஒரு பூமியாக இந்த ஊரை கபூல் செய்து கொள்வாயாக யாவா யார் அமர் ரஹமீ. நமது வீடுகளிலே குர்ஆன் ஓதப்பட வேண்டும் யாவா, நம்முடைய நாவுகளிலே குர்ஆனும் திக்ரும் இருக்க வேண்டும் யாவா. நமக்கு தௌஃபிக் தருவாயாக, நல்ல மௌத்தை நமக்கு தந்திரு யாவா. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு நமக்கு உயிர் போக வேண்டும் யாவா. யாவா அந்த மௌத்தின் இடத்திலே கேட்கிறோம், நல்லடியார்கள் தழுவிய மௌத்தை நமக்கு தந்திரு யாவா. பர்சக் வாழ்வை சிறப்பாக்கி மனமாக்கி வலிமையமாக்கி வைப்பாயாக. கபரின் கேள்வி கணக்கை இதற்காக்கி வைப்பாயாக யாவா. மறுமை வாழ்க்கையை இதற்காக்கி வைப்பாயாக. ஹவுபல் கௌசரிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருக்கரத்தினால் நீரந்தும் பாக்கியத்தை தருவாயாக யாவா. கேள்வி கணக்கின்றி சுவனம் போகக்கூடிய கூட்டத்திலே நம்மையும் சேர்த்துக் கொள்வாயாக யாவா. சிராத் பாலத்தை மிக வேகமாக கடந்து கொள்ளக்கூடியவர்களாக நம்மை ஏற்றுக்கொள்வாயாக யாவா. சுவனத்திலே உன்னை பார்க்க வேண்டும், உன்னோடு பேச வேண்டும் இந்த ஆசையை நமக்கு இருக்கிறது யாவா, அதனை நிறைவேற்றி தந்துவாயாக. உன்னுடைய ரிபாவை நம் மீது இறக்கிடுவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மையும் குடியிருக்க செய்யாதா. அவர்களுக்கென நீ கொடுக்கிற சுவன லோகத்திலே நம்மையும் ஒன்றாக அவர்களோடு வாழச் செய்திருயாவா. இது நமது முக்கியமான ஒரு இலட்சியமும் ஆவாம் யாவா. நபி அவர்களை காண வேண்டும், அவர்களோடு சுவனத்திலே ஒன்றாக வாழ வேண்டும் யாவா. யாவா உன்னை காண வேண்டும், உன்னோடு பேச வேண்டும், எங்களோடு பேச வேண்டும். அது போல உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக வாழ வேண்டும் யாவா. இந்த ரெண்டு ஆசையும் நமக்கு நிரப்பமாக நிறைவேற்றி தந்துடுவாயாக. நாம் யார் யாருக்கெல்லாம் நம்முடைய தேவைகளை சொல்லி துஆ செய்யும்படி கொண்டிருக்கிறோமோ அதே போன்று அவர்களுக்கு கேட்பதில் நமக்கும் கொடுப்பாயாக யா அல்லாஹ் யா அர்ஹமர் ராஹிமீன் يا ارحم الراحمين يا ارحم الراحمين يا ذا الجلال والاكرام يا الله நமது எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி நமது எல்லா துஆக்களையும் தந்திரு நம்மை லைலத்துல் கத்ரை அடைந்து கூடி அடைய கூடியவர்களாக ஆக்கிக் கொள்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. Thank you.